இன்றைய நாளின் இறுதி நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். இது ஒரு பேனல் டிஸ்கஷன், குழு ஆய்வு. இதை குறித்து விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இது நாம் பார்க்கிற ஒரு மூன்றாவது பேனல் டிஸ்கஷன். நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக பங்கு பெறும் சகோதரர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சகோதரர் அன்பழகன் கோவை, சகோதரர் ஜோஷ்வா கோவை மற்றும் சகோதரர் முத்துக்குமார் விழுப்புரம். பேனல் டிஸ்கஷன் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெளிவடைந்து வருகிறோம். அது இன்னும் நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் இந்த குழு ஆய்வு ஒரு குரூப்பாக உட்கார்ந்து ஒரு தலைப்பு அல்லது ஒரு வசனத்தை ஆராய்ந்து பார்த்து வசனங்கள் மற்றும் சகோதரர் ரசல் அவர்களுடைய படைப்புகளில் இருந்து வெளிப்படும் அந்த கருத்துக்களை, அந்த தலைப்பை குறித்து நம்ம கலந்து உரையாடும் பொழுது முன்வைக்கிறது மூலம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக நம்ம புரிந்து கொள்ளலை. ஏன்னா இது பொதுவாக ஃபாரின்ல வெளிநாடுகளில் இருக்கும் நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் கன்வென்ஷன்களில் ஒன்டே மீட்டிங்ஸில் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். கருகலான வசன பகுதிகள், தெளிவடைய வேண்டிய தேவனுடைய திட்டத்தின் ரகசியங்கள், ஒருமித்த கருத்து இல்லாத வசனங்கள், இவைகளை குறித்து சகோதரர்கள் எல்லோரும் ஒரு தெளிவுக்கு வரணும்னா அது சம்பந்தமாக ஆராய்ந்து பார்த்து வசனங்கள், பிரதர் ரசூலுடைய ரைட்டிங்ஸ், ஒரு மூன்று அல்லது நான்கு சகோதரர்கள் வசனம் மற்றும் சகோதரர் ரசூலுடைய ரைட்டிங்ஸின் கோணத்தில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அதை கவனிக்கிற சகோதர சகோதரிகள் எந்த கருத்து வசனத்துடன் ரொம்ப இசைவாக இருக்குதோ அதை அந்த தேவனுடைய சத்தியமாக அவர்கள் அங்கே புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ இப்பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு முயற்சிக்கு பழக்கப்பட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றும் கூட நாம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு தலைப்பின் கீழே இந்த ஒரு பேனல் டிஸ்கஷன் ஆரம்பிக்க நாம் வந்திருக்கிறோம். நாம் தெரிந்து கொண்டிருக்கிற அந்த தலைப்பு, பாவம் செய்த தூதர்கள், வஞ்சனைகள், மகா உபத்திரவம், தனித்தனியா. ஆனா இது பார்க்கும் பொழுது புரியும் என்ன ஒரு கருப்பொருள் வைத்து நாம் இந்த டிஸ்கஷன் பண்ணுவோம் என்றால், பாவம் செய்த தூதர்கள்னால இந்த கடைசி நாட்களில் வரும் வஞ்சனைகள், அது உலகத்துக்கும் சரி விசேஷமா சபைக்கு, பின்பு இந்த பாவம் செய்த தூதர்களுக்கும் வரப்போகிற மகா உபத்திரவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா, அதில் அவங்களுடைய பங்கு, இந்த விஷயங்களை சுருக்கமாக சற்று நேரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம் சில ஒரு நான்கு கேள்விகள் வைத்து. ஆனால் அதற்கு முன்பு இந்த பேனல் டிஸ்கஷன்ல கடைபிடிக்க வேண்டிய சில குறிப்புகள், இதற்கு கலந்து கொள்ளும் வரும் சகோதரர்கள் நன்கு ஆயத்தமாக இதற்கு முன்பே ஆயத்தப்பட்டு வந்திருப்பாங்க. அப்படி வருவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்பாகவே இந்த டிஸ்கஷனுடைய கேள்விகள் அவங்களுக்கு அங்க தரப்பட்டிருக்கும். ரெண்டாவது, இது பேனல் டிஸ்கஷன், இது ஒரு குழு ஆய்வு. அப்படின்னா குழுவுக்கு மத்தியில் ஆய்வு, அந்த குழுவில் இருக்கிறவர்கள் பகிர்ந்து கொள்ளுவாங்க அந்த கருத்துக்களை அவர்களுக்குள்ள. மாறாக குழுவுக்கும் கேட்கிற சகோதர சகோதரிகளுக்கும் இல்லை, பேனலுக்கும் ஆடியன்ஸ்க்கும் இடையில இல்லை. இது ஒரு ஆய்வு, ஒரு டிஸ்கஷன் குழுவுக்குள்ள மாத்திரம். அதை சகோதரர்கள் கவனித்திருப்பாங்க, சரி எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த கோணத்தில் எப்படி வெளி வருது என்பதை. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் அது தப்பாக புரிஞ்சுக்கிறோம், நம்மக்கிட்ட எந்த ஒரு கேள்வி வரல, டிஸ்கஸ் பண்ணலை அப்படி என்று. இது ஒரு பேனல் டிஸ்கஷனுங்கிறதுனால டிஸ்கஷன் அமாங் த பேனலிஸ்ட், இந்த ஒரு கலந்துரையாடல் அந்த குழுவோடு மாத்திரம் இருக்கும், அவர்களுக்குள்ள அது நடக்கும். அடுத்த ஒரு குறிப்பு, கேள்விகள் கேட்கப்படும் பொழுது குழுவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கேட்ட கேள்விக்கான பதிலை மாத்திரம் தருவது பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை முன்பு கேட்டுட்ட கேள்விக்கோ இல்ல பின்பு கேட்க போகிற கேள்விக்கோ சம்பந்தப்பட்ட பதில்கள் தராமல் இருப்பது ஆரோக்கியம். என்ன கேள்வி, அதற்கான பதில் மாத்திரம். அந்த பதில்கள் சுருக்கமாகவும் கருப்பொருளை சார்ந்ததாகவும் இருக்கணும். Should be short and to the point. இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை சகோதரர் ஒருவர் சொன்ன கருத்தை இன்னொருத்தர் சொல்லக்கூடிய சூழல் உருவானா அதை தாராளமாக தவிர்த்திடலாம். பாஸ், சகோதரர் சொன்ன கருத்து தான் எனக்கும் இருக்குது, ஸோ நான் அதை சொல்ல விரும்பல, ஏன்னா நேரம் மிச்சம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரிப்பீட்டிங் வந்து நாம் அங்க தவிர்த்திடலாம். எல்லா காரியங்களும் கூடுமான மட்டும் தேவனுடைய வார்த்தைகள் மற்றும் சகோதரர் ரசல் அவர்களுடைய குறிப்புகளில் இருந்து வர வேண்டியது மிக மிக முக்கியம். ஒருவேளை அந்த கலந்துரையாடல் கருப்பொருளை விட்டு நகர்ந்து போவதை பார்க்கும் பொழுது கண்டிப்பா நடத்தக்கூடியவர் மாடரேட்டர் தலையிட்டு அந்த ஒரு கலந்துரையாடலை சரியான பாதைக்கு கொண்டு வருவார். அதற்கு குழுவில் இருக்கிறவர்கள் ஒத்துழைப்பார். ஸோ இந்த மாதிரியான சில சின்ன ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள இந்த ஒரு டிஸ்கஷன் அங்கே போகும். இப்பொழுது நாம் இன்றைய நாளில் நாம் தெரிந்து கொண்டிருக்கிற அந்த வசன பகுதிக்கு குறித்து நாம் டிஸ்கஷனுக்குள்ள கடந்து போவோம். சகோதரிகள் ஒரு அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேனல் டிஸ்கஷனுக்கு தெரிந்து கொண்ட வசன பகுதி ஜூதா 1:6.
தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்.
நன்றி. சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப நாம ஆரம்பிக்கலாம். சோ படிச்ச வசனத்துல நமக்கு நல்லா தெரியும், அதாவது பாவம் செய்த தூதர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தூதர்கள் பாவம் செய்தது முதலாம் உலகத்தினுடைய முடிவுல, நோவாவினுடைய நாட்கள்ல என்பது நமக்கு நல்லா தெரியும். சோ இப்போ அந்த பாவம் செய்த தூதர்கள் என்ன பாவம் செய்தாங்க என்பது கூட நமக்கு நல்லா தெரியும். நம்ம அதற்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமா இருக்கிறோம். அப்படி பாவம் செய்த அந்த தூதர்களை தேவன் அந்தகார சங்கிலியில அடைத்து நியாய தீர்ப்புக்கென்று வைத்திருக்கிறார் என்ற அந்த வார்த்தைக்கு சில விளக்கங்கள் நீங்க தருவது நல்லது. சோ அதற்கு விளக்கி சொல்ல முடியுமா? பிரதர் அன்பழகன், முதல்ல உங்க கருத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.
குட் ஈவினிங். பாவம் செய்த தூதர்கள் இது எந்த காலப்பகுதியில் செஞ்சுட்டாங்கன்ற நமக்கு விளக்கமாக தெரியும். இவர்கள் என்ன விதமான பாவங்கள் செஞ்சிட்டாங்க இது கூட நமக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இவர்கள் அந்த தவறுதலுக்குள்ளாக போனதுக்கு பிற்பாடு அங்கே ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு அந்தகார சங்கிலினால கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ், ஒரு அடையாளமான ஒரு வார்த்தை. இந்த அடையாள வாசகம் வந்துட்டு, அதாவது அந்தகாரம் அப்படின்னா இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் முழுவதும், அதாவது ஒரு இருளான காலப்பகுதிகளை மாத்திரம் இவர்கள் செய்ய முடியும். இது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும், இந்த இருளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தான் செய்ய முடியும். ஆனா ஒரு லிமிடேஷனுக்கு பின்னாடி அவங்க டே டைம்ல கூட அவர்களுடைய வல்லமையை காண்பிப்பதற்கு வாய்ப்புகள் அங்கு
இருக்கு. ஜோஷ்வா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். ஜஸ்ட் அந்த அந்தகார சங்கிலி கட்டப்பட்டு வைத்திருக்கிறாங்க, அதனுடைய விளக்கம்.
இந்த பாவம் செய்த தூதர்கள் பத்தி நம்ம ஏற்கனவே தெரியும், அது முதலாம் உலகத்துல மிகப்பெரிய ஒரு பாவம் செய்த பாவம் அவங்க செஞ்சாங்க. அதாவது பரலோகத்திலிருந்து அவர்கள் பூலோகத்துக்கு வந்த போது மனித ரூபம் எடுத்து அவர்கள் இங்க தேவனுடைய செய்தியை கொடுத்துட்டு திருப்பியும் அவங்க பரலோகமே போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய பாவம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதலாம் உலகம் அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அது முதலாம் உலகத்தில் அவங்க செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக தேவன் அவர்களை அந்தகார சங்கிலி என்று கட்டிட்டாரு அப்படிங்கும் போது, அது சங்கிலி என்பது நேரடி அர்த்தமாக நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அது அவர் கட்டுப்பாடு என்று சொல்லலாம். அந்தகார சங்கிலி என்பது என்னன்னா, தேவனுடைய எந்த தெய்வீக திட்டமும் அவங்களுக்கு புரியாது, அவங்களை இருள தேவன் வச்சாரு. அது மட்டுமில்ல, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் முடக்கிட்டாரு. குறிப்பா வந்து அவர்கள் மனித ரூபம் எடுக்கும் அந்த ஒரு சக்தி அவர் வந்து கட்டுப்படுத்தினது தான் இங்க வந்து அந்தகார சங்கிலி என்று நம்ம
பார்க்கிறோம். முத்துக்குமார் பிரதர்,
அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் பத்தி பேசுற விஷயம் பிரதர் அன்பழகன் சொன்ன காரியங்கள் தான். அடிஷ்னலா ஒரு ரெண்டு விஷயம் சொல்லலாம். என்னன்னா, யூதா அந்த ஆறாம் வசனத்தின் படி தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி. அப்போ இதுல ஒரு உண்மை நம்ம கண்டுபிடிக்கலாம், என்னன்னா தேவன் அவர்களை அழிக்கல, மாறாக கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு உண்மை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்கள தேவன் அழிக்கவும் இல்லை, அதே சமயத்தில் அவங்க கிட்ட இருந்து எந்த வல்லமைகளை கூட அவர் எடுக்கல. வல்லமை எடுக்கலைன்னா என்ன பொருள்னா, தூதர்கள் தேவன் சிருஷ்டி பண்ணும் போது அவங்களுக்கு சில வல்லமை கொடுத்துருப்பாங்க, அந்த வல்லமை கூட அவங்க கிட்ட இருந்து தேவன் எடுக்கல, மாறாக அதெல்லாம் சேர்த்து அவங்க என்ன பண்ணிருக்கிறாரு, கட்டி வச்சிருக்கிறார். அதைத்தான் நம்ம ரெண்டு தீமத்தையும் மன்னிக்கணும். ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல பாக்குறோம், அவர்களை நியாய தீர்ப்புக்கு என்று நரகத்திலே தள்ளி. அப்பனா ஒரு இந்த செயலுக்கு முன்னாடி அவங்க செயல்பட்ட அந்த முதல் உலகத்துல அவங்க நடந்து கொண்ட விதத்தின்படி இனிமேல் நடக்க முடியாதபடி ஒரு தடை பண்ணி தேவன் வச்சிருக்கிறார்.
தேங்க்யூ பிரதர்ஸ். அதாவது அந்த அந்தகார சங்கிலியில கட்டி நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லும் போது, உங்களுடைய கருத்துக்கள் கோர்வையாக நம்ம சொல்லணும்னா, அவர்களுக்கு இருந்த வல்லமை அப்படியே இருக்கு, அவங்கள அழிக்கல தேவன், ஆனால் விட்டு வைத்திருக்கிறார், ஆனால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரெயின் அவங்கள் மேல அங்க இருக்கு, சில கட்டுப்பாடுகள். அவர்கள் பழைய நிலைமையின்படியெல்லாம் அவர்கள் செயல்பட முடியாமல் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில, ரொம்ப முக்கியமா அது அந்த ஆகாய மண்டலத்துக்குள்ள அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரதர் கூட ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னார், அதாவது அப்படி இருக்கும்போது கூட ஒரு அளவுக்கு அவர்கள் செயல்படலாம் ஒரு அளவுக்கு, ஆனா அந்த செயல்பாடுகளுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, கட்டுப்பாடுகள் இருக்கு. அதாவது அவர்கள் அந்தகார இருளுக்குள்ள மூட நம்பிக்கை அறியாமை அப்படி இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு என்ன அவங்களுடைய கிரியைகள் அங்க செயல்படலாம். இருண்ட யுகத்துல ரொம்ப முக்கியமா இந்த அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த ஜனங்கள் மேல அங்க இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும், தேவனுடைய திட்டத்துல இருண்ட யுகம் கடந்து போயிடும், அப்புறம் ஒரு ஆசீர்வாதமான காலம் எல்லாம் அங்க வரும். ஆனா அந்த இருண்ட யுகத்துல பெரும்பாலும் அவங்களுடைய நிலைமை அப்படி இருக்கும் என்பது உங்க கருத்து. சரி, இதோடு ஒரு கருத்து நான் கூட சேர்க்க விரும்புகிறேன். ஸோ இந்த ஒரு நிலைமையில் அவர்கள் கடந்த ஒரு 4500 வருஷம் இருக்கிறாங்க. எஸ், 40 நூற்றாண்டுகள். ஏன்னா முதலாம் உலகத்தின் முடிவில் அவர்கள் இந்த நிலைமைக்கு கட்டப்பட்டாங்க. ஸோ இப்போ கடந்த ஒரு 4000 அல்லது 4500 வருஷங்களா பாவம் செய்த தூதர்கள் இந்த மாதிரி தங்களுடைய கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில அவர்கள் இருக்கிறாங்க, ஆனா இருந்து கொண்டே செயல்பட்டு கொண்டுமே அங்க இருக்கிறாங்க என்று நாம பார்க்கிறோம். சோ இது நாம புரிஞ்சு கொள்ளும் போது, இப்ப இந்த வசனத்தினுடைய ஒரு முக்கியமான வார்த்தை நம்ம இன்னும் கொஞ்சம் சிந்திக்க தோணுது. அது தமிழ்ல சகோதரிகள் வாசிக்கலாம், மறுபடியும் அந்த வசனம் வாசிக்கலாம்.
தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி.
ஆமா, சோ மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலியினால கட்டப்பட்டிருக்கிறாங்க என்று தமிழ்ல இருக்கு. பட் இங்கிலீஷ்ல இந்த வசனம் பார்க்கும் போது, அப்போது ரிசர்வ்ட் இன் எவர்லாஸ்டிங் செயின்ஸ் அண்டர் டார்க்னஸ் அண்டு The judgment of the great day. Unto, அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப விசேஷமான வார்த்தைனா சகோதரர் ரசல் அதை ரொம்ப விசேஷமா கையாள்றார் அவருடைய நாட்கள்ல. இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அது அன்டூக்கு பதிலாக அன்டில் வந்துடுது. அதாவது ரிசர்வ்ட் இன் எவர்லாஸ்டிங் செயின்ஸ் அண்டர் டார்க்னஸ் அன்டில் த ஜட்மெண்ட் ஆஃப் தி கிரேட் டே. அப்படின்னா தமிழ்ல மொழிபெயர்ப்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம் கொடுக்குது. ஆமா, அவர்களே கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையில அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நியாய தீர்ப்பு கென்று அப்படிங்கறத காட்டிலும் நியாய தீர்ப்பின் நாள் மட்டும், நியாய தீர்ப்பு மட்டும் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. சோ அந்த டிரான்ஸ்லேஷன் மற்றும் அது சகோதரர் கையாளும் பொழுது இந்த ஒரு விசேஷம் நம்ம பார்க்க முடியுது. சோ இது ஏன் நாம இங்க சொல்றோம்னா, ஒருவேளை நியாய தீர்ப்பு நாள் மட்டும் அவர்கள் அங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படி என்று சொல்லும் பொழுது நமக்கு நல்லா தெரியும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல. சோ இந்த உலகத்துக்கான நியாய தீர்ப்பு 1874 ஆரம்பிக்குது. அது தேவனுடைய வீடு சபையிலிருந்து அது முதல்ல ஆரம்பிக்குது. அதே நாள் தான் தூதர்களுடைய நியாய தீர்ப்பும் அங்க ஆரம்பிக்கிற ஒரு காலப்பகுதி. சோ அப்ப அந்த காலப்பகுதி 1874 ஆரம்பிக்குது என்று அங்க நம்ம பார்க்கும் போது, இப்ப அது மட்டும் அவர்கள் கட்டப்பட்டிருப்பாங்க என்று தான் அர்த்தம் அங்க நமக்கு அங்க வருது. சோ அப்போ அது மட்டும் அவர்கள் கட்டப்பட்டிருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நிலை என்ன? நியாய தீர்ப்பு மட்டும் அவர்கள் கட்டப்பட்டிருப்பாங்க. அவர்கள் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும் போது, அதாவது 1874 அவங்களுடைய நிலைமையில சில மாற்றங்கள் அங்க இருக்கலாம் என்பது தான் அந்த வசனங்களுடைய கருப்பொருள் காண்பிக்குது. இது குறித்து சகோதரர்கள் உங்க கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கலாம். பிரதர் முத்துக்குமார் ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அவங்க 1874 முன்னாடி எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது அவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. அதாவது முதல் உலகம் எப்போ முடிவுக்குள்ள வந்துச்சோ அதுல இருந்து 1874 வரையா, அதாவது இரண்டாம் உலகத்தினுடைய முடிவு, அந்த முடிவினுடைய காலம் வரையில அவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு கட்டில இருந்து சகோதரர் ரசல் சொல்றபடி அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆக்கப்படுறாங்க. கட்டப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே பேசுறோம். அவங்களுடைய வல்லமைகள், அவங்க முதல் உலகத்துல செயல்பட்ட மாதிரி விஷயங்களை செயல்படாமல் அவங்கள பிடிச்சு வச்சிருந்தாரு. ஆனா 1874 அப்புறம் அந்த பிடிமானத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க, கொஞ்சம் விடுதலையாக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயம் கண்டுபிடிக்கிறோம். அப்ப விடுதலையாக்கப்படும் போது என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்டப்பட்டிருக்கும் போது நிச்சயமா ஒருத்தரால ஒரு லெவல் தான் அவர் செய்ய முடியும். அந்த லெவலை விட கட்ட அவிழ்க்கப்படும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவருடைய லெவல் செயல்பாடு அங்க காணப்படும். அது போல ஃபாலன் ஏஞ்சல்ஸ் கூட 1874 அப்புறம் அவங்களுடைய செயல்கள் 1874 முன்னாடி இருந்ததை விட சில செயல்கள் அவங்க பண்றாங்க. அந்த மாதிரியான செயல்கள் எப்படி சொல்லலாம்னா, சில உருப்படுதல், அதாவது மெட்டீரியலைசேஷ், அந்த ஒரு செயல் கூட அவங்களால பண்ண முடியும். அதை பத்தி நம்ம சகோதரர்
இல்ல, அது இப்ப நாம அது நெக்ஸ்ட் நாம
ஜஸ்ட் அவங்க அவங்களுக்கு ரிலீஃப்
ஒரு கண்டிப்பா நியாய தீர்ப்பு நாள் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு சில
1874 அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப்.
சோ இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுங்களா நீங்க? எந்த அளவுக்கு அது இருக்கும், எந்த அளவுக்கு அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க 74 வரைக்கும், ஆனா வசனத்தின்படி அந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிற அந்த வருஷத்துல இருந்து ஒரு 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 விளக்கு அவங்களுக்கு இருக்கு அவங்களுடைய பழைய நிலைமையில இருந்து அப்படிங்கும் போது அது எந்த லெவலுக்கு என்று நம்ம புரிஞ்சு கொள்ளலாம்.
சோ 1874 பின்னாடி இந்த தூதர்களுடைய அந்த ஒரு கட்டுப்பாடுக்கு என்னன்னு கேட்டோம்னா, கொஞ்சம் தேவன் தளர்த்துறார். எதுக்காக தளர்த்துறாரு அப்படின்னா,
முழுவதும் விடுதலை ஆகிறது இல்ல,
முழுவதும் விடுதலை ஆகிறது, சில தளர்த்துதல் இருக்கு. சில என்ன சொல்லலாம் அப்படின்னம்னா, அதாவது நம்முடைய க்வெஸ்சன் புக்ல 464 பேரா 2 என்ன விஷயம் பேசுறா அப்படின்னா, ரீச் த டைம் தென் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் புரோக்கன். சோ அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரேக் ஆகும். இந்த பிரேக் ஆகக்கூடிய காலங்கள்ல அவர்கள் இன்னும் அதிகமான அவருடைய வல்லமைகளை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி வாய்ப்புகள் இருக்கிறப்போ, சோ இது வந்துட்டு இந்த வாய்ப்புகள் எதுக்கு அப்படின்னா, அவங்க தங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. இது கூட ஒரு சான்ஸ் தேவன் தரார். விழுந்து போன தூதர்கள் தங்களுக்கு ஒரு சான்ஸ் தேவன் கொடுக்கிறார். கொஞ்சம் லிபர்ட்டி இருக்குது இதுல தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, அதாவது ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தாங்கள் எப்படி
செய்யணும். அவர்கள் ஒருவேளை
ஏற்கனவே அவர்கள் பாவத்தினால வந்த தூதர்கள், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறாங்க. இப்ப அந்த கட்டுப்பாடு தளர்த்துறப்போ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள்னாலும், இப்ப நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம்னா,
நம்ம கேள்வி எப்படின்னா, ஏன் அந்த ஒரு சீமிங் ஒரு ஃப்ரீடம், அதாவது ஒரு ஒரு சுதந்திரம் போன்ற ஒரு நிலை 74 பின்பு அவர்களுக்கு அளிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? அது முன் வரைக்கும் முழுசும் கட்டப்பட்டு எடுக்கிறாங்க.
1874 பின்னாடிதான் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கூட ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு பாயிண்ட்னால தான் அவங்களுக்கு என்ன இருக்குனா ஒரு லிபர்ட்டி இருக்கு. ஆனா லிபர்ட்டினா ஃபுல் கண்ட்ரோல் தேவன் கிட்ட இருக்கு. இப்ப இந்த லிபர்ட்டி கொடுத்ததுனால இந்த தூதர்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு க்வெஸ்சன் புக் சொல்றாரு அப்படின்னா, அதாவது தேவன் நம்மை கட்டுப்படுத்த முடியல, நம்ம ஃபுல்லா ஃப்ரீ ஆயிட்டோம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில இவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய மனம் போன போக்கில் இவங்க செய்யக்கூடியவர்களாக 1874 பின்னாடி இவங்க இருக்கிறாங்க.
அது நிமித்தம் அவர்கள் சோதிக்கப்படுவதற்கு
சோதிக்கப்படுவது.
ஒருவேளை அதுல அவர்களுடைய மனமாற்றம் இருந்தால் அது
கண்டிப்பாங்க.
ஒருவேளை அப்பயும் தீமை செய்யும் பொழுது அவர்கள் அதன்படி நியாயம்
தீர்க்கப்படுறாங்க.
பிரதர் ஜோஷ்வா, நீங்க ஏதாவது இதுல சேர்க்க விரும்பணும்?
இப்போ இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிற பேனல் டிஸ்கஷன் வந்து ஆவி உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாம் மனுஷன் உலகம், ஆனா ஆவி உலகம் பத்தி நம்ம ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம். அதுல நம்ம தூதர்களை பத்தி நம்ம படிக்கும் போது தேவன் எப்படி படைச்சிருக்காருன்னா, அவர்களை காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் கண்ணுக்கு தெரியாத ஜீவிகளாகவும் படைச்சிருக்கிறார். நம்ம வந்து கண்ணுக்கு தெரிகிற ஜீவிகளாக இருந்து கொண்டு இப்ப அவங்கள பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல உலகத்துல பல விதமான ஆராய்ச்சிகள் இவங்களை பத்தி போயிட்டு இருக்குது. இந்த பாவம் செய்த தூதர்கள் வந்து 1874 வரைக்கும் இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, தேவன் எந்தெந்த வகையில் இவங்களை கட்டுப்பாடு பண்ணியிருந்தாரு, அதுல கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அவங்கள அவங்க மனித ரூபம் எடுத்து வரக்கூடிய, அதாவது முதலாம் உலகம் போல் அவங்க வர முடியாது, அதுக்கு பதிலாக அவங்க எப்படி வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, 1874 வரைக்கும் அவங்க ஒரு ஏஜென்ட்ஸ் மூலமாக மீடியம்ஸ், உலகத்தில் அநேக மீடியம்ஸ் இருக்கிறாங்க. உதாரணமாக சொல்ல போன மந்திரவாதிகள், சூனியக்காரர், இன்னும் வந்து குட்டி சாத்தான் வேலை செய்யறவங்க, இப்படிப்பட்ட சில ஜனங்கள் மூலமாக அவங்க கிரியை செஞ்சு கொண்டு வந்தாங்க. அப்போ இவர்கள் வந்து நேரடியாக வர முடியாதபடி இவங்களுக்கு இருந்த லிபர்டிஸ் அல்லது சுதந்திரம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு விழுந்து போவதற்கு முன்னாடி பரலோகத்தில் அவங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதாவது அப்படிதான் அவங்க வந்து படைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவன் நிறைய லிபர்டிஸ் கொடுத்திருந்தார், சுதந்திரங்கள் கொடுத்திருந்தாரு, மனிதனை காட்டிலும் சற்று அதிகமானவர்களாக, அதான் தேவ மனிதனை பற்றி சொல்லும் போது தேவ தூதர்களும் சற்று சிறியவராக, அப்போ சிறியவராக இருக்கக்கூடிய மனுஷர்கள், அப்ப தூதர்கள் வந்து பெரிய அளவில் ஞானத்துல அவங்களுடைய வல்ல மேல பலத்துல அவங்க அதிகமா இருந்தாங்க. ஆனா விழுந்து போனதுக்கு அப்புறம் இவர்கள் வந்து ஒரு தீய ஆவி சக்திகளாக மாறி இருக்கிறாங்க. இவர்களுடைய ஆவி சக்திகள் மூலம்தான் இன்னைக்கு உலகமெங்கும் ஜனங்கள் மத்தியில ஒரு வஞ்சனை நடந்துட்டு வருது. இது வந்து விழுந்து போன தூதர்கள் என்று தெரியாதனாலதான் ஜனங்கள் வந்து அதைய கடவுளாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் மூலமாக அவங்க அவங்க அவரை வந்து அந்த தீய சக்திகளை அல்லது இந்த தீய ஆவிகளை, ஆவி சரீரத்தில் இருக்கக்கூடிய தூதர்களை கடவுளாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மண்டலத்தில் சரி அல்லது புறஜாதி ஜனங்கள் மத்தியிலையும் சரி, அப்ப இவங்க சில ஜனங்கள் மூலமாக வேலை செஞ்சு ஜனங்களை வஞ்சனை பண்ணி இருள வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா 1874 ரொம்ப தெளிவா அந்த வசனங்கள் யூதாவில் சொல்லிட்டு இருக்குது, அவர்கள் மகா நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும், இன்னும் நம்ம பார்த்த பிரதர் சொன்னது போல அந்த நாள் வரைக்கும் அவங்க அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்து விடுதலை கிடைச்சிருக்குது
கொஞ்சம்.
ஆனா அந்த விடுதலை எப்படி இருக்கும் அப்படின்னா, முதலாம் உலகம் போல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை
கண்டிப்பா.
ஏன்னா அவங்க முதலாம் உலகத்துல வந்து உலகத்திலேயே ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு விடுதலை கண்டிப்பா கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஏன்னா கர்த்தருடைய இரண்டாம் வருகையில அவர் வந்திருக்கிறதனுடைய நோக்கமே அது வேற. அப்ப முதலாம் உலகம் போலயே அவர் வந்து அவங்களுக்கு முழு விடுதலை கொடுத்துட்டாருன்னா, திருப்பி எங்கேயும் குடும்பமும் குடித்தனம் ஆயிடுவானுங்க, திருப்பி ஒரு ஜலப்பிரளயமோ அல்லது நெருப்போ ஏதோ ஒரு வகையில அவங்களை பெரிய தலைவலி ஆகி போகும். அதனால என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவங்களுக்கு சில சுதந்திரங்கள் கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னா இவர்கள் வந்து ஒரு வேலை மெட்டீரியலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை பத்தி நம்ம அதான் உங்களுக்கு முன்னமே சொல்லிட்டேன், நம்ம ஆவி உலகம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இப்ப மனுஷங்கன்னா கண்ணுக்கு தெரியும், நம்ம தெளிவா சொல்ல இவங்க இங்க இருக்கிறாங்க அங்க இருக்கிறாங்க அப்படி. ஆனா இவங்கள பத்தி நம்ம சொல்லும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இவங்க இவங்களுடைய சுதந்திரம் அல்லது இவங்களுடைய தேவன் அவங்களை கட்டுப்படுத்தி அதுல இருந்து விடுதலையாக இருக்கிற விதம் பத்தி பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து சில ஓவர் ரூலிங்கோட தான் இவங்க இந்த உலகத்துல வேலை செய்யணுமே தவிர முழு ஃப்ரீடம் தேவன் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா பிரதர் சொன்னது போல அவங்களுக்கு இது ஒரு டெஸ்டிங் பீரியடு, அதாவது நியாய தீர்ப்புனாலே ஒரு ட்ரையல் பீரியடு அர்த்தம், நியாய தீர்ப்புனாலே ஒரு வாய்ப்பு அதான் அர்த்தம். அது வந்து நம்ம புரிந்துக்கணும். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்னா நம்ம உடனுக்குடனே தீர்ப்பு செய்யறது இல்லை, ஜட்ஜ்மெண்ட்னா அது ரெண்டு பக்கம் வாதாடி நீதியா நிரபராதியா அநீதியா எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு வாதங்கள் முடிவடைந்த பின்பு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அதான் நியாய தீர்ப்பு. அதனால நியாய தீர்ப்புனாலே ஒரு வாய்ப்பு என்ற அர்த்தம். அப்படி இருக்கும்போது தேவன் கிருபை பார்த்தானா ரொம்ப அதிகமா இருக்குது. இப்படிப்பட்ட பயங்கரமான அக்கிரம செஞ்சா இந்த தூதர்களுக்கு கூட தேவன் ஒரு வாய்ப்பு வச்சிருக்கிறார்ன்றது இந்த யூதா புஸ்தகத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
சோ அதாவது 1874 அவர்களுக்கு நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிறதுனால, நியாய தீர்ப்பு என்று சொல்லும் போது ஜட்ஜ்மெண்ட் ட்ரையல், ட்ரையல்னாவே ஒரு இரண்டாவது வாய்ப்பு தங்களை நிரூபிப்பதற்காக. சோ அப்போ அவர்கள் தங்களுடைய நிலைமையை நிரூபிச்சு காண்பிக்குவதற்காக ஒரு சுதந்திரம் போன்ற ஒரு ஒரு நிலை தேவன் அவங்களுக்கு அனுமதிக்கிறார். ஆனா முற்றிலும் விடுதலை எல்லாம் பண்ணுவது கிடையாது. அது எந்த அளவுக்கு இருக்கும்னா அவர்களுடைய அவர்களை சோதிச்சு பார்க்கும் அளவுக்கு மாத்திரமே அங்க இருக்கும் என்று நாம தெளிவா பார்க்கிறோம். சரி, இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி தான், கொஞ்சம் முன்னாடியே நம்ம பேசிட்டோம். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு சீமிங் லிபர்ட்டி, ஒரு ஒரு பார்ப்பதற்கு விடுதலை மாதிரி, பட் விடுதலை இல்லை, ஆனா விடுதலை மாதிரி, ஏன்னா முழு கட்டுப்பாடு இல்லை அப்படி என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பண்ணலாம் அந்த சூழல்ல? ஒருவேளை மனம் திருந்தாத தூதன், இன்னுமே தீய தூதன் தான், இன்னுமே பாவம் செய்த அதே நிலைமையில் தான் இருக்கிறார், அவர்கள் எந்த ஒரு ரெஃபர்மேஷனும் போல. ஆனா தேவன் அந்த அவங்களை நியாயம் தீர்க்கும் விதமாக அனுமதிக்கிற அந்த ஒரு தளர்த்தல், அதை அவர்களை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம்? நேரடியா கேட்டா ஒருவேளை மாம்சம் எடுக்கிறது பத்தி, அதுதான் மேனிபெஸ்டேஷன் இல்லாட்டி மெட்டீரியலைசேஷன் என்று ரசல் இந்த வார்த்தைகள் போட்டு பயன்படுத்துறார். சோ அது எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு நல்லா தெரியும். அது நிச்சயமா நோவா நாட்கள்ல இருந்தது போல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர்கள் தேவனுடைய மேலான கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருப்பாங்க எப்பொழுதும். இருந்தும் இந்த ஒரு சுதந்திரத்தை கூட அவர்கள் அந்த அளவுக்கு பயன்படுத்துறதுக்கு முயற்சிப்பாங்களா? ஒருவேளை அது குறிச்சு ரசல் அவர்கள் ஏதாவது சொல்லியிருந்தா சம்பவங்கள் இது பற்றி நீங்க சொல்லலாம். அன்பழகன் பிரதர் ஸ்டார்ட் பண்ணலாம்.
சோ இந்த உருப்படுதலுடைய விஷயம் பத்தி நம்முடைய மூத்த சகோதரர் தன்னுடைய ரீப்ரின்ஸ்ல வந்துட்டு 3490 பேரா 2 இதை பத்தி பேசுறேன். அதாவது இவர்கள் அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுறப்போ, 1874 பின்னாடி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுறப்போ இந்த மெட்டரிசேஷன் மே அகெயின் பாசிபிள். ஸோ கண்டிப்பா இவர்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு.
எஸ், அந்த வார்த்தைகள் நாம் நல்லா தெளிவா சொன்னா நல்லது. மே அகெயின்
பாசிபிள்,
மே அகெயின் பாசிபிள், வரலாம்
வரலாம்,
அவ்வளவுதான். மாறாக அதை நாம ரொம்ப தீர்க்கமா எடுத்துட்டு நாம புரிஞ்சுக்கொண்டோம்னா தவறுகளுக்குள்ள வழி நடத்தும். ஏன்னா பிரதர் ரசல் கூட சில கருத்துக்கள் அவர் வெளிப்படுத்தும் பொழுது வேத வசனங்கள்ல உணர்த்தப்பட்டிருக்கும் அந்த அளவுக்குள்ளேயே அவர் தம்முடைய கருத்துக்களை ரொம்ப தாழ்மையாக வைப்பார். அது நாம் எல்லோரும் கவனிக்கணும், பின்பற்றணும். வசனத்துல இருப்பதற்கு மேல போய் பேசுவது அங்க முடியாது. ஸோ பிரதர் கூட ரொம்ப அருமையா ஏன் அந்த பாயிண்ட் சொன்னார்னா, மாம்சத்தில் இருக்கிற நாம கண்ணுக்கு புலப்படாத ஒரு உலகத்தை பத்தி ஆராய்ந்து பார்க்கிறோம். எந்த எவிடன்ஸ்ல ஆராய்ந்து பார்க்கிறோம்? தேவன் சில விஷயங்கள் வெளிப்படுத்திருக்கிறார் அவர் வசனத்துல. சோ அந்த எல்லைக்குள்ள நாம சிந்திக்கலாம். ஆனா அந்த எல்லைக்குள் சிந்திக்கும் போது அந்த வசனத்தின் படி ஒருவேளை அவர்களை மாம்ச ரூபம் எடுக்க கூடுமானால் கூடும். அந்த அளவுக்கு சகோதரர் சொல்லியிருக்கிறார். வேற நீங்க சொல்லணும்னா சொல்லலாம். வேற
சோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம
சொல்லலாம்.
மெட்டீரியலைசேஷனுடைய விஷயங்களுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் ஒரு தேசத்தில் இருக்கிறப்போ அவரை போலவே இன்னொரு ஒரு தேசத்துல என்ன பண்றாங்கன்னா இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு காட்சி அங்க பார்த்துட்டு ஒரு ஐவிட்னஸ் மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ப்ரொக்ளைம் பண்ணாங்க. சோ அந்த விஷயங்கள் கூட நம்ம பார்க்கிறோம்.
சோ ரெஃபரன்ஸ் சகோதர சகோதரிகளுக்கு உதவும் அவர்கள் அதை படிக்கலாம். அவர்களுக்கு அனுமதிக்கப்படும் சகோதரர் அவர்களுடைய கருத்துக்கள் இதுல
மீண்டும் இவர்கள் வந்து மனுஷர்களாக மனித ரூபம் எடுக்கும் ஒரு வாய்ப்பு பத்தி பிரதர் கேக்குறாரு. ஆனா மீண்டும் ஒரு வாய்ப்பு இல்லை என்று நம்ம நம்பிட்டு இருந்தோம். என்ன பொறுத்தளவு நான் ஒரு கருத்து சொல்றேன், நான் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் முன்பாக நம்ம உண்மைதான் பேச முடியும். அவங்க இனி மனுஷ சரீரம் எடுக்கவே முடியாது என்று தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா நம்ம நேற்று டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு பிரதர் ரெசுலுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் போது அவங்க மனித ரூபம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்று அவர் சொல்றாரு. ஆனா எந்த அளவுக்கு அவர்கள் மனித ரூபம் எடுத்து ஜனங்களை வஞ்சிக்க போறாங்க? ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து சில தூதர்கள் மன திரும்ப போறாங்க, கண்டிப்பா மன திரும்பி இருக்கிறாங்க. ஆனா நிறைய தூதர்கள் மன திரும்புறது இல்ல, ரொம்ப மன கடினமாகறாங்க. ஆனா இவர்கள் எந்த அளவுக்கு மனித ரூபம் எடுத்து மக்களை வஞ்சிக்க போறாங்கன்றது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா நம்மளால இப்படித்தான் சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்துல நம்ம எடுத்துட்டா இந்த ஆவி உலகத்தை பத்தி ஆராய்ச்சி செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட போய் கேட்டா கூட அதை பத்தின உண்மைகள் அவங்களுக்கு தெரியறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு இதனுடைய பின்னணியே தெரியாது. ஏன்னா இந்த முதலாம் உலகத்துல நடந்த விஷயங்களே தெரியாது. அப்ப அதை வச்சு அவங்க ஒரு ஆவி உலகத்தை பத்தி ஆராய்ச்சி செய்யும் போது அவங்களை காட்டிலும் நம்மளுக்கு கண்டிப்பா அதனுடைய அறிவு அதிகமா தான் இருக்குது. ஆவி உலகத்தை பத்தி அதிகமான அறிவு நம்மளுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து எப்படி வஞ்சனை செய்யறாங்க அப்படிங்கறத வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஆனா பிரதர் ரெசலுடைய காலத்துல அந்த உதாரணங்கள் அவர் சொல்லிக்கிறாரு, இப்ப கூட பிரதர் சொன்னாரு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில் இப்ப நம்ம எத்தனை சகோதர சகோதரிகளை சந்திக்கிறோம், பல இடங்களுக்கு போறோம், பல ஜனங்களை சந்திக்கும் போது அவர்கள் கூட வந்து இந்த அசுத்தாவிகள் பத்தியெல்லாம் பேசுறாங்க, நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா எப்படி சொல்றாங்க அப்படின்னா நேரடியா வந்தாங்க, நேரடியா மனிதன் போலயே வந்தாங்க, நேரடியா வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்றதில்ல. ஆனா அதுக்கு பதில எப்படி சொல்றாங்கன்னா இன்னைக்கு நம்ம சத்தியத்துக்குள்ள இருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் நிறைய தீர்க்க தரிசனமால சொன்னவங்களே இங்க இருக்கிறாங்க. அதே போல இயேசுவை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுவை முழுசா பார்த்தவங்க இல்ல, கைய மட்டும் பாத்துக்கிறாங்க சில பேர். சில பேர் வந்து இருதயம் துடிக்கிறத பாத்துருக்கிறாங்க. அப்புறம் ரத்தமா அந்த ஆணி அடிச்ச கையெல்லாம் பாத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நிறைய சாட்சி கொடுக்கறாங்க. ஆனா இது வந்து இப்படி காட்சிகள் கொடுக்கறது வந்து மனித ரூபமாகவே எடுத்து வந்தாங்களா அல்லது ஒரு பிம்பமாக தோற்றம் அளித்திருக்குதா, போய் புடிச்சு பார்த்தாங்களா கை புடிச்சாங்கன்னா மனித ரூபம் என்று சொன்னாக்க கர்த்தராக இயேசு கூட அவர் மறித்து உயிர்த்து மீண்டும் சீசர்களுக்கு அவர் தன்னை காண்பிக்கும் போது சீசர்கள் கையை போட்டு பாரு அப்படி சொன்னாரு. அப்ப கை போட்டு பார்க்கும் போது அந்த கை அந்த பக்கம் போறதில்லை. ஆவி உலகம்னா மக்களுடைய நம்பிக்கை என்னன்னா இப்படி கை போட்டா கை இந்த பக்கம் வந்துடும். ஆனா ஜீசஸ் அவங்க தொடும் போது ஜீசஸ் சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் ஒரு ஆவிக்கு இல்லையே, நீ எங்களை தொட்டு பாரு, எலும்பு இருக்குது மாம்சம் இருக்குது. அப்ப அந்த விதமாக எந்த ஒரு மனுஷனும் போய் கைய பார்த்த காலை பார்த்த இருதயத்தை பார்த்த ஆணி அடிச்ச கைய பார்த்த அப்படிதான் சொல்றாங்களே தவிர கைய புடிச்சு பார்த்தன்றது யாரும் சொல்றதில்ல. ஆனா நம்மளுடைய அனுபவங்கள்ல இப்ப நம்ம இந்த சத்தியங்களை தெரிஞ்ச வகையில நம்ம இன்னும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள
போல அது போதும். அந்த பதில் நமக்கு அங்க தெளிவா வந்துச்சு. சோ ஒருவேளை அந்த அளவுக்கு கூட அவர்கள் அங்க முயற்சிக்கலாம். சகோதரர் நீங்க ஏதாவது அதுக்கு நீங்க நேரடியாக எக்ஸாம்பிளுக்கு போனா கொஞ்சம் உதவியா இருக்கும். பிரதர் ரசல் இது குறிச்சு ஏதாவது ஒருவேளை ரீப்ரின்ஸ்ல
1874 அப்புறம் தூதர்களுடைய உருப்படுதல்
கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிடுங்க. இந்த
அதை பத்தி நீங்க ரீப்ரின்ஸ்ல பக்கம் 196 நீங்க பாத்தீங்கன்னா ரசல் அதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்றாரு. அதை பற்றி சில கொஸ்டின் புக்ல அவர் பேசும்போது கொஸ்டின் 17-18 இந்த பேசேஜில் பார்த்தா சில பிரதருங்க அவர்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்கிறாங்க. டைட்டானிக் கப்பலில் இருந்த ஒரு பெரிய விஐபி WMT ஸ்டீட் அப்படின்னு ஒருத்தர் அவர் இறந்துட்டாரு கப்பலில். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் சில முக்கியமான ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸு சில காப்பீஸில் அந்த இறந்து போன மனுஷரே மறுபடியும் தோன்றி அவர் அதில் நிகழ்வில் வந்த மாதிரி சில படங்கள் வந்து அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்போ அதை பற்றி கேட்கும்போது தான் சகோதரர் ரசல் உண்மையிலே இதுக்கு உரிய வாய்ப்புகள் இருப்பதாக, ஜனங்களை குருட்டாட்டம் பண்ணுவதற்கு மதிமயக்குவதற்கான சில வேலைகள் தூதர்கள் அவங்க பண்ண வாய்ப்பு இருக்கு சொல்லி சில உதாரணம் கொடுத்துருக்கிறார். பிரதர் அன்பழகன் கூட ஒரு பெரிய உதாரணம் கொடுத்தாரு, சகோதரர் ரசல் மாதிரியே தோன்றி ஒரு வஞ்சனை பண்ண விஷயங்கள் பத்தி பேசிருக்கீங்க.
நீங்க அதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா? இப்போ
எனக்கு அதுக்கான ரெஃபரன்ஸ் இப்ப நான் எடுக்கலாம். நான் க்வெஸ்சன் புக்ல உள்ள ரெஃபரன்ஸ் காமிக்கலாம், ரீப்ரிண்ட்ஸ்ல தான்.
ஓகே, தேங்க் யூ.
போட்டோகிராஃபி இருக்கு, க்வெஸ்சன் புக்ல 17-18 இருக்கு, அது கூட ரீப்ரிண்ட்ஸ்ல தான் இருக்கு. அதுக்கு
ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 5799.
தேங்க் யூ.
799.
சகோதர சகோதரிகள் அதை பார்க்கலாம். சோ நாம சபையாருக்கு சொல்ல வேண்டிய அந்த கருத்து ரொம்ப முக்கியம். சோ இந்த பாயிண்ட், சோ 74 அப்புறம் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுறாங்க. அவர்களுக்கு தங்கள் தங்களை தாங்களே தேவனுக்கு முன்பாக நிரூபித்து காண்பதற்கான ஒரு வாய்ப்பு. சோ அந்த வாய்ப்பு தரும் பொழுது அவர்கள் நிரூபித்து காண்பிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சுதந்திரம். 74 முன்பு வரைக்கும் முழுவதும் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க, ஆனா 74 அப்புறம் அது கொஞ்சம் தளருது, அவ்வளவுதான். ஒரு உதாரணம் சொன்னோம்னா, கைதி என்று சிறையில் அடைக்கப்பட்டுட்ட ஒருவர் தன்னை குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்கணும்னா, அவருக்கு ட்ரையல் போகணும்னா, அவர் ஜெயிலே இருந்து பண்ண முடியாது. அவர் ஜெயில இருந்து அட்லீஸ்ட் கோர்ட்டு கூண்டு வரைக்கும் அங்க வந்து நிக்கணும். சோ அங்க அவருக்கு ஒரு டெம்பரவரி ரிலீஸ் இருக்கு. அவரு ஜெயில இல்ல, அவர் கோர்ட்டு வரைக்கும் வந்து நின்று தன் தரப்பு வாதங்கள் அங்க முன்பு வைக்கலாம். அவர் சோதிச்சு பார்க்கப்படுகிறார், அவர் உண்மையிலே குற்றவாளியா இல்லையா. சோ அதே போல ஆனால் அவர் கைதி தான், அவர் இன்னும் ஆண்டார் அரசு தான் இருக்கிறார். ஸோ இது போன்ற ஒரு சூழல் அந்த தூதர்களுக்கு இருக்குது. 1874 பின்பு, ஆனால் ரொம்ப சகோதர சொற்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும், அது நோவா நாட்களில் நடந்தது போல இருப்பதற்கும் அளவுக்கு தேவன் அனுமதிப்பாரா என்பது நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர்கள் மாம்சம் எடுக்க முயற்சித்தா ஒரு வேலை ஒரு சின்ன அளவுக்கு அது இருக்கும் என்று அங்கே சகோதரர்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் அங்கே சொல்லியிருக்கிறது நாம் அங்கே பார்க்குறோம். இது அவர்களை சோதிச்சு பார்க்கும், உண்மையிலேயே அவர்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்செடுக்கிறாங்க, இல்ல இன்னும் தெரிந்தாமல் பழையபடியே இருந்து பழைய மாதிரிலாம் முயற்சி பண்ற அளவுக்கு போகிறாங்களா, வீட்டு பார்க்கலாம் அந்த அளவுக்கு தான். ஆனா அப்படி போகிற இத்தனைக்கும் பொழுது கண்டிப்பா அது தேவனுடைய மேலாள ப்ராவிடன்சஸ் அவங்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் என்று பார்க்கிறோம். சரி, நன்றி. முதல் கேள்வி நம்ம முடிக்கிறோம். சோ இது 1874 பின்பு விழுந்து போன தூதர்களுடைய ஒரு நிலை. நிச்சயமா இது அதற்கு முந்தைய காலத்தில் இருந்தது போல இல்ல, சற்று மாறுபட்டிருக்கும். அவர்களுடைய வல்லமை அவர்கள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொன்னா அவங்களுடைய வல்லமை அவர்கள் முன்பை காட்டிலும் அதிகமா ஜனங்கள் மேல பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. 1874 பின்பு நம்முடைய அடுத்த கேள்வி, அப்படி இருக்கும் பொழுது இந்த பாவம் செய்த தூதர்கள், விழுந்து போன தூதர்களினால இந்த கடைசி நாட்கள்ல சபைக்கு ஏதாவது ஆபத்துகள் இருக்கா? பரம அழைப்பின் ஓட்டத்தில் கர்த்தர் இயேசுவின் அடிச்சுவடுகள் பின்பற்றி தெய்வீக குணலட்சணங்களுக்குள்ள வளர்ந்து அதை உறுதிப்படுத்துவதற்காக இருக்கிற சபைக்கு இந்த விழுந்து போன தூதர்களுடைய இந்த நிலைமையினால ஏதாவது பாதிப்பு அங்க இருக்குமா?
கண்டிப்பா பாதிப்புகள் இந்த விழுந்து போன தூதர்களால கண்டிப்பா இருக்கும். ஏன் 1874 பின்னாடி இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு விசேஷமான ஒரு காலப்பகுதி, ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகத்துக்குள்ளே என்றாகக்கூடிய ஒரு காலப்பகுதி. ஸோ இந்த காலப்பகுதியில் அந்த தூதர்களுக்கும் ஒரு தீர்ப்பினுடைய காலம் இருக்குது, சபை ஜனங்களுக்கும் ஒரு தீர்ப்பினுடைய காலங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு பீரியடில் விழுந்து போன தூதர்கள் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்க, ஸோ அப்பேற்பட்ட ஜனங்களை அவருடைய சத்திய வழியிலிருந்து வழிவிலக வைப்பதற்கு அநேக விதமான வஞ்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு பிரதர் வந்துட்டு தன்னுடைய பாயிண்ட்ஸ் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, அதாவது அவர்கள் என்னை முழு இருதயத்தோடு என்னை விசுவாசிக்கிறாங்களா, அன்பு கூறுறாங்களா, இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் விழுந்து போன தூதர்கள் கூட இப்ப கொஞ்சம் ஒரு லிபர்ட்டி கிடைச்சிருக்கு.
கரெக்ட்.
இவர்கள் லிபர்ட்டி இருக்கு, பட் இந்த ஒரு லிபர்ட்டி இவர் நம்ம மேல என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்றப்போ சபை ஜனங்களுடைய மனதை அவர்கள் கூட கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னா ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள், அங்க ஒரு வல்லமை அந்த விழுந்து போன தூதர்களுக்கு இருக்கு.
சோ சபை ஜனங்களுடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த வார்த்தை பிரதர் ரசல் ரைட்டிங்ஸ்ல பயன்படுத்துறார். அதாவது தே கேன் பொசஸ் த பீப்புள், அல்லாட்டி அவங்க தே கேன் இன்ட்ரூட் த தாட்ஸ் ஆஃப் த பீப்புள், இல்லாட்டி தே கேன் கண்ட்ரோல் த பீப்புள். ஸோ இந்த பொசஸிங், இன்ட்ரூடிங், கண்ட்ரோலிங் ஹியூமன் வில், மனித சித்தத்தை தங்களதாக்கி கொள்ளுவாங்க. சித்தம் மனிதன்டு, சிந்தை மனுஷன்டு, மனுஷனுடைய மைண்டு, அதை தங்களதாக்கி கொள்ளுவாங்க. இல்லாட்டி மனிதனுடைய அந்த சிந்தனைய தடை செஞ்சு இவங்க கருத்துக்கள் அவர்கள் கருத்துக்குள்ள அந்த சிந்தனைய டைவர்ட் பண்ணுவாங்க. இப்படி செய்வதன் மூலம் அந்த மனுஷனை தங்கள் கண்ட்ரோலுக்குள்ள, கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் பிரதர் ரசல் இதெல்லாம் பேசுறாரு. இந்த வார்த்தைகள் விழுந்து போன தூதர்கள் பத்தி பேசும்போது அவங்க பொசஸ் பண்ணிடுவாங்க மனுஷங்களை, அவர்கள் இடையூறு, அவங்களுடைய கருத்துக்களை இடையில சொருகிடுவாங்க மனுஷங்களுக்குள்ள, அதன் மூலம் மனுஷங்களை கட்டுப்படுத்துவாங்க என்று சொல்லும்போது ரொம்ப முக்கியமான கேள்வி. சோ பொதுவான மனுஷங்களுக்கு அது இருக்கும் பொழுது இதன் மூலம் சபைக்கு என்ன தொந்தரவு இருக்குது? சோ இது இந்த வார்த்தைகள் குறிச்சு பிரதர் முத்துக்குமார் நீங்க ஏதாவது?
நிச்சயம் இன்னைக்குமே அது விழுந்து போன தூதர்களா இருக்கிறதுனால அவங்களால சபைக்கு பாதிப்புகள் வரும். அப்படியான முறையில் அவங்க ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் வந்து சகோதரர் ரசல் அவர் பேசும்போது அவங்களுக்கு சில அனுமதி கொடுக்கிறாரு. சபை மேல கடைசி கால அங்கங்கள் மேல சில அனுமதி கொடுக்கிறாரு. ஏன்னா 1874 அப்புறம் தான் கடைசி காலம் ஏழாவது சபை.
இல்ல நான் கேட்கறது சபை மீது அவங்களுக்கு வர்றதுதான், பட் அதற்கு முன்னால பிரதர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட், அவர்கள் மனுஷங்களுடைய சிந்தனைய தங்களதாக்கி கொள்வாங்க, சிந்தனைக்குள்ள இடர்படுவாங்க, அதன் மூலம் அவங்களை கட்டுப்படுத்துவாங்க. இதுக்கு ஏதாவது பைபிள்ல இருந்து ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தைகள்
பைபிள்ல இருந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம்னா சில வசனங்கள் காமிக்கலாம். 1 Timothy 4 உங்களிலும் சிலர் எழும்பி வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் அவங்க செவி கொடுப்பாங்க அப்படின்ற பாயிண்ட். அது போல சொல்லாங்களா உங்களுக்கு?
அது போல காட்டிலும் கர்த்தர் இயேசுனுடைய நாட்கள்லயே நிறைய நிறைய அவர் நிறைய பேர் சந்திக்கிறாங்க, அது நல்லா இருந்திருக்கும்.
விழுந்து போன தூதர்கள் மனிதருக்குள்ள புகுந்து அந்த ஆக்குப்பை பண்றது.
கரெக்ட். Matthew 8:28-30
Mark 5:1-12 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவரு போயிட்டு அந்த ஆவிகளை அவர் என்ன பண்ணுவாருன்னா விரட்டி
விடுவார்.
ஒரு 2000 பன்றி கூட்டங்களுக்கு மத்தியில ஒரு மனிதனுக்குள்ள இருந்து புறப்பட்டு போயிட்டு அந்த ஆவிகள் வந்துட்டு கடல் அப்படியே அங்க விழுகிறதா நம்ம
படிச்சு. பேர் என்ன? லேகியோன்.
லேகியோன்
அங்க சொல்றாங்க. சோ அது நல்ல இன்சிடென்ட், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அது மாதிரி நிறைய இருக்கு. சோ அப்ப அது வரைக்கும் அந்த விழுந்து போன தூதர்கள் அந்த ஒரு மனிதனை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க வைத்திருக்கிறாங்க. அந்த மனிதன் அவருடைய சிந்தை எல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டு அவங்களுடைய கண்ட்ரோல் அங்க இருக்கிறார். கர்த்தர் இயேசு பார்க்கிறார். பார்க்கும் போதே தெரியுது அந்த மனுஷன் விழுந்து போன தூதர்களால பொசஸ் ஆயிருக்கிறார். தன்னுடையவர்களாக்கி இருக்கிறாங்க. அதுதான் அவர் வந்துட்டு அங்க கடிஞ்சு கொண்டு அங்க அவர்கள் அப்புறம் அங்கிருந்து வெளியே போறது பார்க்கிறோம் அந்த பன்றிகளுக்குள்ள. சோ அதே மாதிரி மற்ற இடங்கள்ல சில வசனங்கள் வசன பகுதியில் இருக்கு. Luke 8:11, Luke 11 கர்த்தர் இயேசு போகும் பொழுது அவர் பார்க்கிறார் அசுத்த ஆவி பிடிச்சவங்க என்று வருது. அதுதான் இங்கிலீஷ்ல பொசஸ்டு வருது. அப்போ அந்த மாதிரி மனிதனுடைய சிந்தை அதை தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும் என்று அங்க நாம் பார்க்கிறோம். இது சபைக்கு எந்த வகையில துன்புறுத்தலாம்? ஜோஷா
ஒரு பாயிண்ட் நான் சொல்லலாங்களா?
சொல்லுங்க.
இது வந்துட்டு ஆதி காலங்கள்ல வந்துட்டு விழுந்து போன தூதர்கள் வந்துட்டு மனிதர்களை நித்தமும் பொல்லாப்பானவைகளை சிந்திக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அப்ப தேவன் விட்டு என்ன பண்ணாங்கன்னா வெகு தொலைவுல போயிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ஜனங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தேவனுக்குள்ள இருந்த ஜனங்கள் தான். ஆனா இப்ப இவர்களுடைய அந்த செயல்பாடு நிமித்தமாக இந்த ஜனங்கள் தேவன் விட்டு வெகு தூர வழி விலக வைக்கிறதுக்கு ஏதுவா இருந்தாங்க. சோ அதே மாதிரி இந்த கடைசி நாட்கள்ல இந்த விழுந்து போன தூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளை வழி விலக செய்யறதுல, குறிப்பாக அவருடைய சித்தம் செய்ததுல இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளிலும் இருந்து வழி விலக வைக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுப்பாங்க.
ஜோஷா பிரதர், சபைக்கு இவர்கள் மூலம்
சபை, அதாவது விழுந்து போன தூதர்களால சபைக்கு என்ன பாதிப்பு இருக்கு அல்லது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா இது வந்து கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு மட்டும் இல்ல, கர்த்தருடைய வருகைக்கு முன்பிருந்தே இந்த பாதிப்புகள் இருக்குது. கர்த்தருக்கு முதலாம் வருகைக்கு முன்பாக உலகத்தின் ஜனங்களை வஞ்சனை பண்ணி கொண்டிருந்தானுங்க. இப்ப கர்த்தருடைய வருகைக்கு பின்பு அவருடைய மரணத்துக்கு பின்பு சபை தேர்ந்தெடுக்கப்படுது. அப்ப சபையை வந்து அவங்க அநேக வகையில துன்புறுத்துறாங்கன்றத பத்தி அப்போஸ்தலராகிய பவுல் அநேக இடங்கள்ல விவரமா சொல்லிக்கிறாரு. அதான் உங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமில்ல, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட உங்களுக்கு போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நம்மளுடைய விரோதிகள் இருக்கிறாங்க இந்த விழுந்து போன தூதர்கள், ஒரு பெரிய சேனை இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படிங்கும் போது அவங்களுக்கு இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டமும் ஒண்ணும் தெரியறதில்ல, இருள் இருக்கிறாங்க, வேற வேலையும் இல்லை. வேற அது மட்டும் இல்ல, வான மண்டலங்களை சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா இவங்களுடைய மெயின் டார்கெட் ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னா சர்ச்சு, சபை. அப்போ அதனாலதான் அப்போ சொல்றாங்க, பவுல் அநேக இடங்களில் சாத்தான் பத்தி மற்றும் விழுந்து போன தூதர்கள் பத்தி நிறைய பேசுகிறாரு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய கடைசி கால சபையின் மக்களுக்கு
ரொம்ப முக்கியமா அந்த 74 பின்பு அவங்களுடைய நிலைமை
இருக்கக்கூடிய சபைக்கு என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்கள் வந்து நேரடியாக நம்மள தாக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தேவன் அனுமதி கொடுத்தால் ஒழிய இவங்க நம்ம கிட்ட வர முடியாது. ஏன்னா நம்ம அநேக இடங்களில் பார்த்திருக்கிறோம், தேவன் அவருடைய பரிசுத்தவான்களை அல்லது அவரோடு உடன்படிக்கை செய்த சபையை விசேஷ கவனம் செலுத்தி வழி நடத்திட்டு வர்றார். அதனாலதான் இயேசு சொன்னாங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது பிசாஸ் கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. உலகத்தின் ஜனங்கள் இப்ப சுடுகாட்டு வழியில போனாலும் கூட பயந்துக்கிறானு. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பயமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் தேவன் அனுமதி கொடுத்தால், ஆனால் நேரடியாக வந்து தாக்குற மாதிரி நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படல. ஆனா மைண்ட் லெவல்ல நம்மள கண்டிப்பா,
அதுதான் நம்முடைய கேள்வி, மைண்ட் லெவல்ல
கண்டிப்பாக பாதிப்பு நம்மளுக்கு இருக்குது. மைண்ட்ல வந்து நிறைய தீமை எண்ணங்களை உருவாக்குறது
ரொம்ப முக்கியம்.
அது மட்டும் இல்ல,
என்ன
விஷயம்னா, சபையின் மக்களை கீழே விழ செய்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள். அப்போ உலகத்தின் ஜனங்களை ரொம்ப சுலபமா அவங்க வஞ்சனை பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அவங்கள போயிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து கெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா சபை ஜனங்க கூட அவங்கள கீழே தள்ளணும் அப்படின்னா நிறைய அவங்க வந்து வேலை செய்யணும். அப்போ பொதுவாக இன்னைக்கு நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால இந்த மாம்சத்தினுடைய இச்சைகளை தூண்டலாம் பல வகையில். எப்படின்னா மாம்ச சரீரத்தின் இச்சைகள் வழியாக அல்லது
மாம்சத்தின் கிரைகள் முழுவதும்
கிரைகளை அது தூண்ட ரொம்ப.
சிஸ்டர் அந்த வசனம் படிக்க முடியுங்களா?
வெளியரங்கமாகின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே.
பாத்தீங்களா, அங்க ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்குது. மெயினா வந்து சபையை அவங்க தாக்கக்கூடிய விதம் எப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல் ரீதியாக சபை உனக்கு உதாரணம், நம்ம பிளைனா நம்ம பேசணும்னா இப்ப டெலிவிஷன் இருக்கு,
என்டர்டைன்மெண்ட்
மூலமாக. அப்ப உலகத்தின் ஜனங்கள் பாக்குறாங்க, ஆனா இன்னைக்கு வந்து சபை ஜனங்கள் உட்கார்ந்து நம்ம டெலிவிஷனோ இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் சீரியல்ஸ் அதெல்லாம் நம்ம பாத்துருந்தோம்னா, இன்னைக்கு அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய வந்து இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் விழுந்து போன தூதர்களை பத்தி தான் கடவுளாக சித்தரிச்சு அந்த படங்களை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய சீரியல் வந்து அதை பின்னணியில தான் போயிட்டு இருக்கு. அது ஒண்ணு. அது மட்டும் இல்ல, இன்னும் இன்டர்நெட் எல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா அதுல ரொம்ப மோசமான விஷயங்கள், ஆபாசமான விஷயங்களை இதெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிறதுனால அந்த இச்சையை தூண்டக்கூடிய வகையில அவங்க நம்மளை வஞ்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, விழுந்து போறதுக்கு கூட நம்ம வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த நவீன கால அந்த கண்டுபிடிப்புகள் வந்து கர்த்தர் மூலம் வந்திருக்குது. ஆனா இது இப்போ சாத்தான் ஒரு அளவுக்கு பயன்படுத்துறதுனால இதற்குள் இருக்கிற அந்த தீய காரியங்கள் மற்றும் ஆபாசமான விஷயங்கள் இவைகளின் மூலம் சபையை விலக செய்யறது. ஏன்னா இதுக்கு நிறைய அடிக்ட் ஆயிடுறாங்க நிறைய பேர். இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் பார்த்துட்டா பல வகையில் அடிக்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுல வந்து இந்த இன்டர்நெட் மூலமாக என்ன கெட்டது வேணாலும் கூட இருக்கு, என்ன வேணாலும் ஒரு மனுஷன் மிருகத்தை விட மோசமா போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில தாக்குறோம். அது மட்டும் இல்ல, உண்மை சபைக்குள்ள நிறைய டிவிஷன்ஸ், அதான் கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், அந்த வார்த்தைகள் வந்து பாருங்க. அப்போ பிரிவினைகள்னு சொல்லும்போது டிவிஷன்ஸ், சகோதரர்கள் மத்தியில டிவிஷன்ஸ் ஏற்படுத்துவானுங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே அளவுல வளர்ந்தவங்க இல்லை. எப்படி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, அதே போல சபை எல்லாரும் சபை இல்லை. இன்னும் கொஞ்சம் பிளைனா சொல்லணும்னா வேதமானவர்கள் எல்லாரும் வேதமானவர்கள் இல்லை. ஏன்னா வளர்ச்சியில வித்தியாசம் இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது வளர்ந்த வளர்ச்சி இல்லாத, அப்படி வளர்ச்சி இல்லாத
சகோதரர்களுடைய பலகீனங்களை பெரிதாக
வளர்ச்சி இல்லாத சகோதரர்களை யூஸ் பண்ணி சபைகளுக்குள்ள டிவிஷன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள் இவங்களை ஏற்படுத்தி இவங்களை ஏதோ ஒரு வகையில கர்த்தருடைய குணங்கள் வரவிடாம தடுக்கிறதுக்கு இவங்க பெருமுயற்சி இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறது, அது நம்ம நிச்சயமா உறுதி பண்ண முடியும்.
ஸோ இதில் நான் ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி நான் கேட்கிறேன். ஏன்னா இது இப்போ நீங்கள் சபை விஷயம் பற்றி பேசுனீங்க, ரொம்ப முக்கியம். ஆனால் அதற்கு முன்னால் நம்ம சகோதர சகோதரர்களுடைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மாடர்ன் வேர்ல்டு,
கண்டிப்பா.
ஸோ இன்டர்நெட், டெலிவிஷன், வீடியோ கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு
செல்போன் இருக்கு.
செல்போன் ஃபாலன் ஏஞ்சல்ஸ்னுடைய ஒரு முக்கியமான டூல்ஸ்.
ஏன்னா
அது ஆபாசமான விஷயங்கள் மாத்திரம் கிடையாது. இல்ல பிரதர், இங்க அதாவது இந்த வீடியோ கேம்ஸ் கூட ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான தீவிரவாதம் எல்லாம் வரலாம் வளர அளவுக்கு கூட அதுல எல்லா விஷயங்களும் இருக்கு. கன்
மெயினா வந்து இன்னைக்கு குழந்தைகளெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் காமிச்சாங்கன்னா கூட அது கன் எடுத்து சொல்ற மாதிரி தான் காமிக்கிறாங்களே தவிர நல்ல விஷயங்கள் காமிக்கிறதில்ல. அதனாலதான் பையனு கடைக்குள்ள கூட்டிட்டு போன உனக்கு என்னடா கண்ணு வேணான்றோம்.
இல்ல, அமெரிக்காவுடைய சில இன்சிடென்ட்ஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கன் எடுத்துட்டு போய் கிளாஸ் ரூம்ல ஒரு எட்டு பேர் சுட்டுக் கொள்றது, சில இந்த மாதிரி தான்.
இதெல்லாம் வந்து அப்போ இந்த உலகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும் போது இன்னும் வயலன்ஸ், அதாவது கலவரம், இதெல்லாம் பார்த்தா இவங்களுடைய கிரியைகளாக தான் இருக்கணும். ஏன்னா ஜனங்கள் இவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க அறிவின் விஷயத்துல. அதனால இவங்க அறிவின் விஷயத்தை தூண்டி இவங்கள இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து ஒரு படுபயங்கரமான அக்கிரமத்திலேயே அநியாயத்திலேயே போகுதுன்னா இது இவங்களுடைய வேலையே அன்றி வேற வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல.
ரொம்ப முக்கிய ஒரு மூத்த சகோதரருடைய கருத்து கூட நம்ம பார்த்த போது இந்த முழு கேளிக்கை விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு இவங்களுடைய கண்ட்ரோல்ல அங்க இருக்காரு. சினிமா வந்தாலும் சரி, மற்ற எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, அதன் மூலம் தங்களுடைய உலகத்தின் காரியங்களை அவர்கள் மனுஷங்களுக்கு ரொம்ப அதிகமா காண்பிச்சு, அதாவது கிராபிக்ஸ், அதன் மூலம் இந்த ஹாரி பாட்டர் எல்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலம், பல பார்ட் வந்துருக்குது. ஆனா முழுக்க முழுக்க எதுதான் அப்படின்னா ஸ்பிரிட்டிசம் பத்தி பேசுது. ஆவி உலகம், அது எப்படி சர்வசாதாரணமா மனுஷங்களுக்குள்ள அங்க வரலாம், அதை கத்துக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கூல் காலேஜ் தான் கதையே. சப்போ இதெல்லாம் வந்துட்டு இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள். ரொம்ப முக்கியமா வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் அவர்கள், அது மாத்திரம் இல்ல மற்ற எல்லோருமே கூட. சோ இந்த விஷயங்கள் நாம் சிந்திக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களின் ரீதியில நாம பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். 74 பின்பு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அதற்கு முந்தைய இருந்த உலகம் போல இல்ல, ஆசீர்வாதமான உலகம். அதே போல சில அதிகரிக்கப்பட்ட அனுமதிகள் இந்த விழுந்து போன தூதர்களுக்கும் இருக்கு. அவர்கள் சோதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அந்த சோதனையில சிலர் ஜெயிச்சிடுறாங்க மனம் திரும்பி, நிறைய பேர் திரும்புறது இல்ல, அவர்கள் இன்னும் மோசமா தாக்குறாங்க. அப்படி ஆகும் பொழுது இது ஒரு முக்கியமான காரணம், ஏன் 74 பின்பு உலகத்துல இவ்வளோ யுத்தங்கள், இவ்வளோ தீவிரவாதங்கள், இவ்வளோ ஒரு அக்கிரமம் அதிகமாயிடுக்குது ஆசீர்வாதத்தை காட்டிலும். ஏன்னா இந்த தூதர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு இருக்கிறாங்க. சோ அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவல் சேட்டன் ஆயிருக்கிறாங்க. அந்த அதிகரிக்கப்பட்ட ஒரு வல்லமை அவர்கள் நல்லா பயன்படுத்துறாங்க மனுக்குலத்தின் மேல. சோ தேவனுடைய சத்தியத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் நாம் கூட இந்த விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கும் பொழுது கவனிக்கணும். சோ இதெல்லாம் தேவனுடைய ஆவிக்கு உகந்ததா இல்லையா? ரொம்ப முக்கியமா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த கடைசி நாட்கள்ல. ஏன்னா பாவம் செய்யறதுக்கு வெளியே எங்கேயும் போக தேவையில்லை, வீட்டுக்குள்ள இருந்து நம்ம பண்ணிடலாம் எல்லாம். சோ அதுல இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம், இது ரொம்ப பிரயோஜனம். நெக்ஸ்ட் சகோதரர் பேசினார் அந்த சபைக்குள்ள, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இது குறிச்சு நீங்க வேற ஏதாவது உங்ககிட்ட கேட்கவே இல்லை இந்த பாயிண்ட்.
சபைக்குள்ள கொண்டு வரது விஷயங்கள் என்னன்னா, ஒருவர் கர்த்தருடைய ஒரு உண்மை நிலையில இருந்து அவருடைய சத்தியத்தில இருந்து சத்தியத்தின்படி வாழ்ற வாழ்க்கையை விட்டுட்டு அவங்கள விளக்கணும். அதுக்கு என்னத்தை பயன்படுத்தலான்னா, சபை ஜனங்களுடைய நேரங்களை அபகரிக்கிறது, அவங்க தேவனுக்காக செலவழிக்க வேண்டிய நேரங்களா மற்ற உலக விஷயங்கள். அதுதான் அதை என்ன வார்த்தை சொல்லணும்னா, ஒரு ஈர்ப்பு,
எந்த ஈர்ப்பு, அட்ராக்ஷன்,
அட்ராக்ஷன். அதுதான் வந்து சாத்தானுடைய பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம கையில எத்தனையோ மீடியாக்கள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. பொதுவா பரிசுத்தவான்களுக்கு மத்தியில பேசும்போது என்னத்தான் பேசுவோம்னா, அந்த விஷயத்தின் மூலம் காண்ற நன்மைகள் மாத்திரம் வெளியில காமிப்போம். அதனால இந்த பிரயோஜனம் அந்த பிரயோஜனம். ஆனா உண்மையிலேயே அதை எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், பயன்படுத்தப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள ஈர்க்கப்பட்டுருவோம். சினிமா, மற்ற விளையாட்டு, கேம்ஸ், இதெல்லாம் ஈர்க்கப்படும் போது.
ஒரே விஷயம் இந்த இடத்துல, இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா சேட்டன் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மனுஷன் கிட்ட எதை நல்லா பயன்படுத்துவாங்கன்னா, அவங்களுடைய கியூரியாசிட்டி, நீங்க சொன்னது, மனுஷங்களுக்கு எதையுமே கொஞ்சம் அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம். அது சில தீமையான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணும் பொழுது அது அவங்களுக்குள்ள வரும், அதை அவர்கள் ரொம்ப நாள்ல பயன்படுத்தி.
இன்னொன்னு, அப்படி ஈர்த்துட்டா பொதுவாகவே மனுஷனுடைய இயல்பு, சரீரத்தினுடைய இயல்பு என்னன்னா, ஒரு விஷயத்த செஞ்சு பழகிட்டா அதுல இருந்து விடுதலை ஆக முடியாது. அதே போலதான் அந்த ஈர்ப்புல சில விஷயங்கள் பார்த்துட்டா, உதாரணத்துக்கு இப்ப தொடர் நாடகங்கள் இதெல்லாம் டிவியில போகுது அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 10 வாரம் 15 வாரம் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால அதை நிறுத்த முடியாது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதுல அவங்கள வந்து அவ்வளவுதான், ஒரு அடிமைத்தனம் பண்ணியாச்சு. தேவனுக்கே முழுசா அர்ப்பணிச்சவங்கள ஒரு உலகத்தின் பக்கத்துக்கு திருப்பியாச்சு. இது போல நிறைய விஷயங்கள் இருக்குது. அது
தேங்க்யூ பிரதர். சோ அப்போ ரெண்டாவது கேள்வி நாம கேட்டது, அவர்கள் மனிதர்களுடைய சித்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எஸ், கண்ட்ரோல் பண்ண முடியும். அது கடைசி நாட்கள்ல உலகத்தின் மேலையும் இருக்குது. ரொம்ப விசேஷமா பரிசுத்தவான்களின் மத்தியில கூட இந்த எல்லா விதமான மாம்சத்தின் கிரியைகளையும் அவர்கள் கொண்டு வரலாம். அதன் மூலம் சகோதர அன்புல பிரிவுகள், சோதனைகள் எல்லாம் கூட கொண்டு வரலாம். ஸோ இதை நம்ம அங்கே கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ மூன்றாவது கேள்வி, இதுல இருந்து சபை தங்களை காத்து கொள்ளணும்னா அவர்கள் என்ன செய்யணும்? ஆக்சுவலாக இது 4வது கேள்வி, 3வதா கேட்டுட்டேன், ஏன்னா இது தொடர்ந்து வரதுனால கேட்டுட்டேன். 3வது நம்ம கடைசி பார்த்துடலாம். ஸோ சபை இந்த மாதிரி விழுந்து போன தூதர்களுடைய அதிகரிக்கப்பட்ட ஒரு ஒரு சுதந்திர நிலைமையில, சபை மீது வரக்கூடிய அந்த வஞ்சனைகளில் இருந்து சபை தங்களை காத்துக்கொள்ள வேண்டும்னா, அதற்கு தேவனுடைய வார்த்தைகளில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்வு. ஜோஷ்வா நீங்கள் ஆரம்பிக்கலாம். இது முக்கியமான கேள்வி.
அது நான் ஒரு வசனம் சொல்லலாம், அது என்ன சகோதரிகள் படிச்சாங்கப்பா, 1 யோவான் 5:4.
இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர்.
1 யோவான் 5:4.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
ஆமா, அப்போ நம்ம இந்த பிசாசுகளுடைய இந்த விழுந்து போன தூதர்களுடைய அட்டாக், இவர்களிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா தேவன் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப உறுதியானதாக இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த விசுவாசம் தான் நம்மளை வந்து இதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் போல் சொன்னாரு, நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக ஆகும்படிக்கு நீங்க சர்வாயுத வர்க்கத்தை நீங்க போட்டுக்கோங்க, பொல்லாங்கண்ணையும் அக்னி ஆஸ்திரங்களில் அவிக்கும்படிக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இருக்கு அந்த வசனங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா,
எபேசியர் 6:11.
அது அந்த வசனங்கள் நம்ம படிக்கலாம், எபேசியர் 6:11.
நீங்கள்
அது வேண்டாம், முக்கியமான வசனம்னா பொல்லாங்கண்ணையும் அக்னி, அந்த வசனம் படி.
13 வாசிங்க சிஸ்டர்.
ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு
16 சிஸ்டர்
தேவனுடைய சர்வாயுத வயர்க்கத்தையும் எடுத்துக்
கொள்ளுங்கள். 6:16.
பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள்.
ஆமா, விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நம்ம நினைக்கணும். அது ஒரு கேடகம் போல இருக்குது. ஏன்னா பிசாசு எய்யக்கூடிய மிசைல்ஸ் அது அப்படிதான் இருக்குது. அப்படின்னா நம்மளுடைய மைண்ட்ல நிறைய தீய எண்ணங்கள், அதே போல தீய யோசனைகள், அதே போல சகோதரர்களுக்கு விரோதமாக நினைக்கக்கூடிய எண்ணங்கள், அவங்கள தப்பா புரிஞ்சுக்கக்கூடிய நோக்கம், இதெல்லாம் பண்ணி வைக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு உண்மை தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேலான ஒரு சட்டம், அது அன்பு. அந்த அன்பை சீர்குலைப்பதற்காக இப்படி அக்னியாஸ்திரம் போல போடக்கூடிய அட்டாக்ஸ், அதாவது எதிர்ப்புகள் வந்து நம்ம தாங்கணும்னா விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது விசுவாசம் தான் அடிப்படையானதுன்னு பாக்குறோம். அதுல தப்பிக்கலாம். வேற மத்த பாயிண்ட்ஸ் இருந்தா கூட சகோதரர்,
விசுவாசம் ரொம்ப முக்கியம். முத்துக்குமார்,
சபை நம்ம எவ்வாறு பாதுகாக்கப்படலாம் அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் பத்தி அப்படின்ற விஷயத்துல நம்ம ரெண்டு பெரும் விஷயங்கள் சொல்ல முயற்சி எடுக்கிறோம். முதலாவது விஷயம் என்னன்னா, சகோதரர் ரசல் பிலிப்பீன்ஸ்ல 2792 பக்கத்துல பேசும்போது, சாத்தான் என்னைக்குமே சபையா, அதாவது அவனுடைய தூதர்கள், முழு தேவனுடைய சத்தியங்களும் தப்பு அப்படின்ற அளவுல நம்மகிட்ட காரியங்கள் செய்யாமல் ரொம்ப நம்மளையே அறியாம ஒரு வஞ்சனை தான் நமக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவார். தேவனுடைய சத்தியங்களை பற்றிய சில தவறான சிந்தைகள், ராங் டாக்டரின் வந்து ரொம்ப ஸ்லோவா நமக்குள்ள ஸ்டார்ட் ஆகும். ராஜ்யங்கள் பற்றி, கர்த்தருடைய வருகை பற்றி, இப்படி தேவனை பற்றி, அவருடைய சபை பற்றி இருக்கிற விஷயங்கள். அப்ப நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம்னா, அந்த சாத்தானுடைய நிலை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சபை இதை வந்து சகோதரர் சொல்றாரு, அந்த சாத்தான் எப்படிப்பட்டவர், அவரை என்ன செயல் செய்வதற்கு அவருடைய தூதர்களுக்கு இப்ப அனுமதி இருக்கு. இதை புரிந்து கொண்டு சபையார் என்ன பண்ணும், சத்தியத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். அதைத்தான் பிரதர் சொன்னார், எபேசியர் 6:11 பார்க்கும்போது அந்த சர்வாயுத வர்க்கம் அந்த அவங்க வந்து எப்பயும் வச்சு அந்த சத்தியம் என்னும் அரை கச்சை. சத்தியத்துல என்னைக்கு தெளிவில்லையோ அன்னைக்கு கண்டிப்பா ஃபாலன் ஏஞ்சல்ஸ்னுடைய தாக்குதலுக்குள்ள அந்த சபை நிச்சயம் போவான். அதை நம்ம ஒரு கம்பாரிசன் கொடுக்கலாம். என்னன்னா, கர்த்தர் இயேசு பேசின விஷயம் லூக்கா சுவிசேஷத்துல 21:36.
லூக்கா 21:36.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
ஆமா, இந்த விஷயம் கூட நம்முடைய பிரதர் சொல்றாரு. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு ஃபைனல்ல காமிக்கிறாரு, சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி. அப்ப நம்ம கூட இப்ப சில விஷயங்கள் பேசுறோம். ஃபாலன் ஏஞ்சல்ஸ்னுடைய தாக்குதல் 1874 அப்புறம் நல்ல ஒரு நிலையில வந்து நம்மளை தாக்க வராங்க அப்படின்னா, நிச்சயம் தேவன் கிட்ட இருக்கிற உறவு, அதான் ஜபம் பண்ணி விழித்திருக்கிறதுனா, நல்ல ஒரு மனக்கண்ணோட நம்ம யாரு, எப்படிப்பட்ட சூழல்ல எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த தேவன் கிட்ட இருக்கிற உறவோட அவருடைய சத்தியத்துல தெளிவோட இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எந்த விஷயத்திலையும் பிரச்சனை இல்ல, நம்ம பீட் பண்ணலாம்.
தேங்க்யூ சகோதரர், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறார். சத்தியம், ட்ரூத் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விழுந்து போன தூதர்களுடைய அட்டாக், அதுலேருந்து நம்மை காத்துக்கொள்ளணும்னா சத்தியம் மிக முக்கியம். சகோதரர் விஸ்வாசம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம், மகா பரிசுத்தமான விஸ்வாசம் சொன்னார் பிரதர், ட்ரூத் சொல்லியிருக்கிறார். சகோதரர் நீங்கள் ஏதாவது சேர்க்க வேண்டினா சேர்க்க.
வசனம் நம்ம வாசிச்சோம்னா 2 தெசலோனிக்கர் 2:2 வசனம் 10-12 2 தெசலோனிக்கர் 2:10-12
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு.
ஸோ இந்த ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம்னா, இந்த விழுந்து போன தூதர்கள், அந்த பொசஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமே நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இந்த இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயம்னா, அந்த பொசஸ்னுடைய வார்த்தையை எடுத்து தான் நம்ம பேசணும்.
ஆக்கிரமிக்கிறது
அப்படின்றதுக்கு அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம்னா, அதாவது இது அந்த விழுந்து போன தூதர்களுடைய பலன் நம்ம மூலியமா வெளிப்படும், அதுதான் அதனுடைய சரியான ஒரு அர்த்தம். விழுந்து போன தூதர்களுடைய அந்த வல்லமை நம்மளிருந்து வெளிப்படும், விசிபிள் பவர். அப்ப அந்த அளவுக்கு நம்மளை என்ன பண்ணிக்குவாங்கன்னா, நம்மளை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது நாம் எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை விசுவாசியாத படிக்கு அங்க கண்டிப்பா நம்மளை டெக் டைவர்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் அங்க இருந்துட்டு இருக்குது. அதனாலதான் சங்கீதங்களுடைய புஸ்தகங்கள்ல நம்ம பார்க்கிறப்போ உன் பக்கத்தில் 1000 பேரும் உன்னுடைய வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்துட்டாலும் நீ அதை பத்தி கவலைப்படாது. அப்படின்னா இந்த மாதிரி விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் அங்க நிறைய இருந்துட்டு இருக்கு. சோ கண்டிப்பா ஒரு கிளியர் நாலேஜ், தேவனுடைய திட்டம் பற்றின ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு இந்த தூதர்கள் பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது இது நம்மளுக்கு ஒரு அடிஷனல். இது என்னன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் எந்த விதத்துல ஜீவிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக கூட இது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா அங்க இருந்துட்டு இருக்கும். அப்போ இதை பற்றின ஒரு தெளிவான ஞானம் நம்மளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, சோ கண்டிப்பா அவங்களுடைய தாக்குதல் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்க இருக்கு.
தெளிவான ஞானம் எப்படி வரும்?
கண்டிப்பா தேவனுடைய வார்த்தைகள்,
சத்தியம். மறுபடியும் அதே பதில் தான் சொல்றீங்க, சத்தியம். ரொம்ப அருமை. மூன்று சகோதரர்களும் அந்த விஷயம் சொல்லிருக்கிறாங்க.
சொல்லுங்க, ஒரே பாயிண்ட் சொல்லலாம். அதாவது பிசாசனுடைய, அதாவது விழுந்து போன தூதர்களுடைய மெயின் நோக்கம், நம்ம அதை பத்தி பேசணும், ஆனா அதை ஒரு வார்த்தையில சொல்லணும்னா சபையை பாவம் செய்ய வைக்கிறது. அதுதான் அவங்களுடைய மெயின்
நோக்கம்,
பாவம் செய்ய வைக்கிறது. அதனாலதான் யோவான் அப்போஸ்தலர் சொல்லும் போது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், அப்படி செய்யவே முடியாது அப்படின்னு நினைச்சா மாத்திரமே அந்த ஒரு நிலைமைக்கு ஒரு புது சிருஷ்டி வந்தா ஒழிய அப்ப பிசாசு பொல்லாங்கன்னு அவனை தொடான் என்று நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். எப்படி ஜீசஸ் கிட்ட அவன் பல வகையில அவருடைய மைண்ட்ல வந்து வேலை செஞ்சு அவர் கீழே விழுகிறதுக்கு இந்த மாஸ்டர் பிரெயின் யூஸ் பண்ணிக்கிறான். ஒசாமா பின் லேடன் மாதிரி, அமெரிக்காவை எப்படி அவங்க சீர்குலை சொன்ன மாதிரி, ஜீசஸையே கீழே தள்ளுறதுக்கு அவன் திட்டம் போட்டிருக்கிறானா? எவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் அவன் பண்ணிருக்கணும். அப்ப அந்த பிளான்ல அவர் வந்து வெற்றி பெற்றாருன்னா அதுக்கு அவர் சொன்ன பதில் வசனை வச்சு கீழே தலை வச்ச தலை வசனை வச்சு கீழே விழுக பாவம் செய்ய வைக்கிறதுக்கு பார்த்தான். நீங்க மேல இருந்து குதிங்க, உங்களை தூதர்கள் காப்பாத்திட்டு போவாங்க.
விழுந்து போன சாத்தான் கூட, சாத்தான் கூட வசனம் பேசுறாரு.
வசனம் பேசுறான், ஏன்னா பைபிள் நிறைய படிச்சிருக்கா, பைபிள் தெரியும். நம்ம தான் அவ்வளவு படிக்கிறது இல்ல, ஆனா அவன் நிறைய படிச்சு வச்சு வசனங்கள் ஜீசஸ்கே சொல்லி கீழே விழுக. அப்ப ஜீசஸ் என்ன பண்ணாங்க, அந்த முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரியே வசனம் வச்சே அவனை வந்து தோற்கடிச்சார். அவர் எழுதின அந்த வார்த்தையை பிரதர் ரசல் வந்து,
அப்போ சத்தியத்தை தவறாக கையாளுவதன் மூலம் கூட சபைக்கு
இது ரொம்ப
மிகப்பெரிய பஞ்சனைகள் அங்க இருக்கு.
சத்தியத்தை சத்தியமாக பயன்படுத்தணும்,
கரெக்ட்.
சத்தியத்தை தவறுகளுக்கு பயன்படுத்த கூடாது என்பது இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா சத்திய சில நேரங்களில் பிசாசினுடைய மெத்தட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். நன்மையை தீமையா காமிச்சிருவான், தீமையை நன்மையா காமிச்சிருவான், சத்தியத்தை பொய்யா காமிச்சிருவான், பொய்ய சத்தியமா காமிச்சிருவான். இப்படி அவருடைய மெத்தட் இருக்குது. அப்ப இயேசு சொன்ன அந்த வார்த்தை நம்மளுக்கு ஞாபகம் இருந்தா நம்ம வெற்றி பெறலாம். என்னன்னா, எழுதி இருக்கிறதே நீ போய் படிச்சு பாரு, இட் இஸ் ரிட்டன் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய் என்று எழுதி இருக்கிறதே. அப்படி இருக்கும்போது என் காலில் விழுந்து நீ வணங்க எப்படி சொல்ல முடியும்? அப்போ அந்த எழுதி இருக்கிறதேன்ற அந்த வார்த்தை நம்ம அடிக்கடி ஞாபகம் பண்ணும். ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு இந்த மாதிரி பிசாசுகளுடைய தாக்குதல்கள், அதாவது இந்த யோசனைகளில அல்லது எண்ணங்கள்ல அங்கதான் ஸ்டார்ட் பண்ணும், அதுக்கப்புறம் பாவம் கர்ப்பம் தரிக்கும், அப்படியே செயல்ல திங்கிங்ல வரும், நெக்ஸ்ட் செயல்பாடாகும், அப்புறம் அது பாவம் செய்ய வைக்கும், அதுக்கப்புறம் மரணத்தை பிறப்பிக்கும். அந்த மரணம் நம்மளுக்கு அது இரண்டாம் மரணமாக மாறிடும். அதனால செயல்ல கொண்டு வரும் போதே நம்ம ஜாக்கிரதையா தேவனுடைய வசனம் வச்சு அரெஸ்ட் பண்ணும்.
சிந்தையில கொண்டு வரும்போது, சிந்தையில கொண்டு வரும்,
சிந்தையிலே கொண்டு போறதுக்கு முன்னாடியே வெளியாடு.
தேங்க்யூ பிரதர். சோ சபை எப்படி காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லும் போது சத்தியம் மிக முக்கியமான ஒரு 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 ஆயுதம். நெக்ஸ்ட் நம்முடைய விசுவாசம் கூட ரொம்ப முக்கியமா இருக்கணும் தேவன் மேல. ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையான காரியம். கடைசி கேள்வி இன்றைய டிஸ்கஷனுக்கு, இவர்களுடைய பங்கு மகா உபத்திரவத்தில் எந்த அளவுக்கு இருக்கலாம்? ஏன்னா 74 பின்பு இவர்கள் இவ்விதமாக கொஞ்சம் சுதந்திரமான மாதிரி இருந்து உலக ஜனங்களை தங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்து எல்லா தீமைகளையும் உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு பூமியில் டெரரிசம், இந்த தற்கொலை படையெல்லாம் ரெண்டு, அதாவது ஒரு 20 முன்னாடி தான் அறிமுகமே ஆகுது. இதெல்லாம் வந்து சாதாரண மனுஷனுடைய மனசுல வந்து உதிக்காத விஷயங்கள். நான் செத்தா பரவாயில்ல, கூட ஒரு 20 சாகும். சோ இது சாதாரண மனுஷன் சிந்தனை கிடையாது இந்த மெத்தட் எல்லாம். சோ இது இந்த லெவலுக்கு இதெல்லாம் பெருகி இருக்குது. சோ சபை மீது கூட இந்த இவங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் இருக்குது என்று பார்க்கிறோம். சோ இப்படி இருக்கிற இந்த தூதர்கள் மூலம் இந்த வரப்போகிற மகா உபத்திரவத்துல ஏதாவது பங்கு வகிக்க முடியுமா, அந்த மகா உபத்திரத்துல அவங்களுடைய பங்கு பெரிதாக இருக்குமா, என்ன நம்ம சொல்லலாம் இது பற்றி? ஒருவேளை வசனங்கள் நீங்க சுட்டி காண்பிச்சா ரொம்ப நன்மை, இல்லாட்டி ஸ்கிரிப்ட் ரீப்ரின்ட் சிட்டேஷன்ஸ் கூட காமிக்கலாம். முத்துக்குமார் பிரதர், நீங்க
மகா உபத்திரவ காலத்துல விழுந்து போன
கொஞ்சம் சுருக்கமா நேரடியா நேரம் இருக்கு நம்ம,
நீங்க அதை பத்தி பாக்கணும்னா சில வசனங்கள் காமிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரத்துல 5 வசனம்,
ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
ஆமா. மற்றும் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தில் வசனம் 9,
தேவன் நம்மை கோபானிக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார்.
2 தெசலோனிக்கேயர் 2 வசனம் 8, 9 வசனம் கரெக்ட்.
அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும்.
அப்போ இந்த பாயிண்ட் பார்க்கும்போது இந்த உபத்திரவ காலம் அந்த நெருங்கும் போது சாத்தானுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த உபத்திரவ காலத்துல எப்படியாகிலும் போராடி அந்த விஷயத்துல இருந்து சபை நிறைவடையாம பண்றது, ஜனங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வுக்குள்ள போகாம அவங்க ஏமாற்றப்படுவதற்கு ஏதுவான சில பொய்யான அற்புதங்கள், கிறிஸ்து பத்தி கிறிஸ்தவங்களை ஏமாற்றுவதற்கு உண்டான சில வஞ்சனைகள், ஒரு இந்துசா இருக்கிறாருன்னா அவரை ஏமாற்றுவதற்கு எப்படிப்பட்ட காரியம் பண்ணலாம், அது போல சில செயல்கள் எல்லாம் பண்ணுவார். உதாரணம் சொல்லலாம், ஒரு விஷயம் பேசலாம். என்னன்னா இப்ப ரொம்ப பிரசித்தம் என்னன்னா 2012 முழு உலகமும் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள், அநேக அபிப்பிராயங்கள், அது அப்படிப்பட்ட படங்கள் என்னன்னா நல்லா ரீச் ஆயிடுச்சு எல்லா நாடுகள். முன்னாடி எல்லாம் ஒரு படம் எடுத்து அந்த படம் மற்ற மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படம்னா ரொம்ப சிரமம். ஆனா இப்ப வந்து அந்த டேட்லயே எல்லா மொழிகளையும் படங்கள், அதே படங்கள் ரிலீஸ் ஆகும் போது ஜனங்கள் எல்லாருக்கும் இப்ப ரீச் ஆயிடுச்சு. ஒரு விதத்துல படமா பார்க்காம அது ஒரு நடந்துரும் உண்மை சம்பவமாவே மனசுல ஃபீல் பண்றோம்.
இவங்களுடைய முயற்சிகள் ரொம்ப தீவிரமா இருக்கு,
ரொம்ப தீவிரமா இருக்கு. ஒருவேளை இப்ப யோசிங்க 2012 நிச்சயமா நடக்கிறது இல்ல, அப்படி அப்படி நடக்காம போகும்போது அப்புறம் ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, உண்மையிலேயே தேவன் இந்த ஒரு முழு அமைப்புகளையும் உலகத்தையும் அவர் ஒரு அசைக்க போறாரு, இந்த உலகம் ஒரு அழிவை சந்திக்க போதுன்னு உண்மையான சத்தியம் வந்தா கூட ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஏன், சாத்தான் அது பத்திய விஷயங்களை தப்பறையா ஜனங்கள் கிட்ட சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில இருந்து ஜனங்களை வழி விலக பண்ணி வைக்க. இப்படிப்பட்ட செயல் மகா உபத்திரவ காலத்திற்குரிய ஒரு அடையாள வேலைகள் இன்னைக்கு ஃபாலன் ஏஞ்சல்ஸ் பண்றாங்க.
நன்றி பிரதர் அன்பழகன்.
சோ பிரதர் முத்துக்குமார் சொன்ன பாயிண்ட்ல ஒரு விஷயம் நம்ம கவனிச்சோம்னா, அவர் 2012 சொன்னார், இந்த ஒரு காலத்தில் உலக அழிவு போன்னு ஜனங்கள்
2012
சொன்னார். இது நோவாவினுடைய நாட்கள்ல கூட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அங்க போயிட்டு இருந்தது. சோ இந்த யுகம் முடிவுக்கு வருது அப்படின்ற விஷயத்தை அங்க சொல்லிட்டு இருந்தார். பட் ஜனங்கள் யாரும் கேட்கக்கூடிய மனநிலை இல்லை. சோ இன்னைக்கு நம்ம மத்தியில கூட அந்த மாதிரி ஒரு பகுதிகள் வர்றப்போ, சோ நமக்குள்ள கூட இந்த மாதிரி ஒரு விசுவாச குறைச்சல் நிமித்தமாக இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அங்க இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ஒரு விழுந்து போன தூதர்கள் அவங்களுடைய அந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் இருக்கக்கூடிய அந்த பங்கு பத்தி என்ன
சொல்றாங்க,
மகா உபத்திரவத்தினுடைய நாட்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி நம்முடைய மூத்த சகோதரர் பேஜ் நம்பர் 5469-5470 இதை பத்தி தெளிவாக கொடுத்துட்டு இருக்கார். லூசிங் த 4 வின்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல,
அதாவது தமிழ்ல சொல்லிடுங்க,
அதாவது இந்த 4 காற்றுகளையும் அவிழ்த்து விடுகின்ற பொழுது இந்த பூமி மேல என்ன விதமான சூழ்நிலைகள் அங்க போகும் அப்படின்ற விஷயங்கள் பத்தி அங்க சொல்லிட்டு இருக்கார். எப்பவுமே அதுக்கு ஆரம்பமே அவர் எப்படி சொல்றாருன்னா, எப்படி யூத யுகத்தினுடைய முடிவு எப்படி உலக சரித்திரத்தில் ஒரு பிரபலமா இருக்குதோ அதே விதம் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு கூட ரொம்ப விசித்திரமா இருக்கும் சொல்றார். எந்த விதத்தில் அது விசித்திரமா இருக்கும் சொல்றாருன்னா, அதாவது இந்த 4 காற்றுக்கள் அங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும். அந்த காற்றுக்கள் அப்படின்னா அது வந்து ஒரு லிட்ரல் காற்றுக்கள் இல்லை, ஒரு அது ஒரு அடையாளமான ஒரு வார்த்தை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த அடையாளத்தை நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு எஃபேஸ் இன்ஸ்டிடியூட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம இதுக்கு ஆதாரமான வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு காலங்கள்ல, அதாவது குறிப்பாக, அதாவது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நான்கு தூண்கள், நான்கு அமைப்புகள், அந்த நான்கு அமைப்புகள் விளைவிப்பது தான் இந்த மகா உபத்திரவத்தினுடைய நாட்களினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அப்போ அந்த நோக்கத்துக்கு நேற்று கூட சில பாயிண்ட்ஸ் நம்ம உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்க்கிறப்ப கவனிச்சோம். என்னன்னா, பொருளாதாரத்தினுடைய விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய மதிப்பு ஒரு மனுஷன் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த விதமாக அந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி, அது மாத்திரமில்ல இருக்கக்கூடிய நான்கு அமைப்புகளுடைய வீழ்ச்சியை விளைவிப்பதற்கு இந்த விழுந்து போன தூதர்களுடைய பங்களிப்பு மிக பெரிதாக இருக்கும் அப்படின்னு.
மனிதர்களுக்குள்ள
பொறாமை எல்லா
விஷயங்கள் அவர்கள் இது வந்து கண்டிப்பா கிடைக்கும், அவங்களுடைய ஆதிக்கம் அவர்கள். நீங்க
மக உபத்திரவ காலம் பத்தி கர்த்தராக இயேசு ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறாரு. ஆனால் அந்த உபத்திரவ காலம் அதான் எப்படி இருக்கும்னா, இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதமான ஒரு மகா உபத்திரவ காலம் வரும். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று அங்கே சொல்றாங்க. அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா, சபை பத்தி பேசுறாரு. இங்கிலீஷ்ல த வெரி எலக்ட், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம திரளான கூட்டம் என்று நினைச்ச கூடாது. த வெரி எலக்ட் என்று இங்கிலீஷ்ல நம்ம படிக்கிறோம். அதாவது சபை நிமித்தமாக அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப இந்த மகா உபத்திரவ நாட்களின் காலத்துல இந்த விழுந்து போன தூதர்கள் மற்றும் பிசாசனுடைய பங்கு என்னவா இருக்கும்னா, எப்படி இருக்கும்னா, தன்னுடைய பவர் சுத்தமா தன்னுடைய கையிலிருந்து போக போகுது அப்படின்னு தெரியும் போது என்ன பண்ணுவான்னா, ஒரு பக்கம் அழிவுகள் நடக்கும்போது மகா உபத்திரவத்தின் காலத்துல ஜனங்கள் பயங்கரமான துன்பப்படும் போது, இவன் இவ்வளவு நாளும் ஜனங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்ததுக்கு வச்சிருக்கும் போது அவங்கள நல்லது செய்யறது போல தீமை செஞ்சிட்டு இருந்தான். ஆனா இப்ப என்ன பண்ண போறான்னா, கண்டிப்பா தீமை ஏற்கனவே இருக்கும், அதுக்கு மேல ஜனங்களை இன்னும் தீமை பண்ணுவான். ஏன்னா அவனுடைய கையிலிருந்து பவர் போகுது. அதனால வந்து
கடைசி முயற்சி.
இதுக்கு வந்து நம்ம வசனங்கள் படிச்சோன்னா வெளிப்படுத்தல நம்ம படிக்கலாம். 11:13 நம்ம பார்க்கும் போது, ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபமும் மூண்டது. ஜாதிகளும் கோபிச்சாங்க, உங்களுடைய கோபமும் மூண்டது என்று நம்ம படிக்கிறோம். ஆனா அதை பத்தின முழு அர்த்தங்கள் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனா இந்த வசனத்தினுடைய ஒரு சின்ன கருப்பொருள் என்னன்னா, எப்படி கர்த்தருடைய ஜாதிகள் ஏன் கோபிக்கிறாங்கன்னா, தங்களுக்குள் வரக்கூடிய பயங்கரமான உபதிரவத்தின் காலம். அந்த டைம்ல என்னாச்சு, தேவன் ஒரு பக்கம் இந்த அமைப்புகளை அழிக்கும் போது, ஜனங்கள் அடிவாங்கும் போது, பிசாசும் தன்னுடைய பங்குக்கு ஜனங்களை அவன் கேவலம், இப்பவே வந்து ஜனங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கிறான். ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. என்ன தேவனுடைய சாயையில் எழுந்திருக்கிறாங்க அவ்வளவுதான். ஆனா இப்பவே அவன் என்ன பண்ணிருக்கிறான், எல்லா மனிதர்களை ரொம்ப கேவலமா நடத்திட்டு இருக்கிறான். தேவனுடைய சிருஷ்டி, ரோட்ல எல்லாம் படுக்க வைக்கிறது, பைத்தியக்காரனாக்குறது, பேய்களை, அதாவது இவங்க வந்து மல்டிபிள், ஒரு மனுஷன் மேல நிறைய பேர் பூந்துக்கிறது, அதாவது அவன் நிறைய பேர் அவனுடைய மைண்ட் கண்ட்ரோல் பண்றது, இப்படி எல்லாம் ரொம்ப கேவலமா பிச்சைக்காரர்களாக இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். அப்ப உபத்திரவ காலத்துல இந்த உலகத்தில் அமைப்பு நம்ம அழியும் போது இன்னும் இவனும் சேர்ந்து ஜனங்களுக்கு தொந்தரவுதான் கொடுப்பானே தவிர, கண்டிப்பா ஜனங்களை அந்த இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு இவன்கிட்ட எந்த விதமான பவரும் இல்லை, எந்த விதமான திட்டமும் இல்லை. அந்த வகையில மகா உபத்திரவத்து காலத்தை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ண,
இன்னும் அதிகமாகவே
அதிகமாகத்தான் பண்ணுவான் அப்படிங்கிறது.
எஸ், இது சகோதரர் வெளிப்படுத்தல் 7:1 கமெண்ட்ஸ்ல ஒரு ஒரே வாக்கியத்துல சுருக்கமா அழகா சொல்றாரு, த சடன்லி லெட்டிங் லூஸ் ஆஃப் த ஃபாலன் ஏஞ்சல்ஸ். அதாவது இந்த விழுந்து போன தூதர்களை திடீர்னு கொஞ்சம் லூஸா விடுவது, 1874 விடுவது, வில் அக்கவுண்ட் வெல் ஃபார் த சடன்னஸ் ஆஃப் த கம்மிங் ட்ரபிள். அது வரப்போகிற அந்த மகா உபத்திரவத்திற்கு ஒரு 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 அது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, அதுக்கு ஒரு ஏதுவான ஒரு காரியமாகவே இருக்கும். 74 பின்பு அவர்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு சுதந்திரம் வருவது, அந்த மகா உபத்திரவத்தை அவர்கள் துரிதமாக இந்த பூமியின் மேல கொண்டு வர காரியங்களுக்கு அது அவங்கள் பயன்படுத்துவாங்க என்று அங்க சொல்றார். இன்னொரு அதே அதுக்கீழே, த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் வில் ஹாவ் வண்டர்ஃபுல் பவர். விழுந்து போன தூதர்களுக்கு ரொம்ப நல்ல வல்லமை இருக்கப்போ, சச் ஆஸ் தே ஹாவ் நெவர் ஹேட் சின்ஸ் த டேஸ் ஆஃப் த ஃபிளட். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்கள் கட்டப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுமதிக்கப்படாத ஒரு வல்லமை இந்த சமயத்தில் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப 74 அப்புறம் இவர்கள் ஃப்ரீ ஆயிருக்கிறாங்க. அண்ட் வில் யூஸ் இட் இன் அ வெரி மெலோவலன்ட் மேடம். அது ரொம்ப நல்லா பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தும் போது இந்த காரியங்கள்லாம் வரும். ஸோ இதை நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு வசனம் கூட கோட் பண்ணலாம். மற்ற 24:37 சொல்லும் பொழுது,
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும்.
இது அருமையான வசனம் சகோதர சகோதரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை புரிந்து கொள்வதற்கு. நோவானுடைய நாட்கள்ல எப்படி நடந்துச்சோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்கள்ல நடக்கும். நாம் மனுஷகுமாரனுடைய நாட்கள்ல இருக்கிறோம். சோ நோவா நாட்கள்ல நடந்தது அநேக காரியங்களுக்கு இணையான காரியங்கள் அப்படியே இப்ப நடக்கும். அதுல ரொம்ப முக்கியம், நோவானுடைய நாட்கள்ல அந்த முதலாம் உலகம் முடிவுக்கு வந்துச்சு. மனுஷகுமார் வந்திருக்கிற இந்த நாட்கள்ல இரண்டாம் உலகம் முடிவுக்கு வரும். ஆனா அந்த முதலாம் உலகம் எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னா, அதுல ஒரு மிகப்பெரிய பங்கு என்னன்னா, விழுந்து போன தூதர்களுடைய அந்த இன்ஃபுளுயன்ஸ் ஆதிக்கம் அப்ப இருந்த ஜனங்கள் மேல முழு வீச்சுல இருந்துச்சு. மனுஷகுமாரன் வந்திருக்கிற இந்த காலத்திலேயே கூட, இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவு நோக்கி போயிட்டு இருக்கும் சமயத்துல கூட, அதே விழுந்து போன தூதர்களுடைய ஆதிக்கம் இந்த ஜனங்கள் மேல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த மகா உபத்திரவத்தை துரிதமாக பயங்கரமாக இந்த பூமியின் மேல கொண்டு வருவதில் அவங்களுடைய ஒரு பங்காக இருக்கும். சகோதரர்கள் கூட ஒருமித்த கருத்து இதில் தெரிவித்ததை நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ இதோட நம்ம இந்த 4வது கேள்வி கூட நாம் அங்கே முடிவுக்கு கொண்டு வரோம். ஸோ நேற்றைய தினத்தில் கொடுத்துட்ட அறிவிப்பின்படி ஒரு சில கேள்விகள் வந்திருக்குது, ஆனால் லேட்டாக வந்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் தான் கேள்விகளுக்கான நேரம் நேற்று இரவே முடிந்திருந்தது. ஸோ ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஒருவேளை மெடிடேட் பண்ண முடியும். சில கஷ்டமான கேள்விகளாக இருந்தால் சாயந்தரம் தான் கொடுத்தாங்க, இருந்தும் பரவாயில்லை. அதில் சில கேள்விகள் நம்ம படிக்க கூட முடியாது, ஏன்னா அது டிஸ்கஷனில் வந்திருக்கோம். கொஞ்சம் சகோதரர்கள் கிட்ட இருந்து வந்த கேள்விகள் கூட நான் பேனலிஸ்ட் சகோதரர்கள் கிட்ட நான் கொடுக்குறேன். ஒரு சகோதரர் 4 கேள்விகள் கொடுத்தார், அதுல 3 பதில் சொல்ல முடியாது. ஏன்னா விளக்கமாக சொல்லவும் விளக்கமாக சொல்லவும், ஸோ விளக்கமாக சொல்ல முடியாது பேனல் டிஸ்கஷன்ல. அதாவது தூதர்களுடைய ஆதி மேன்மை குறித்து விளக்கமாக சொல்லவும் என்று கேட்டிருக்கிறார். ஸோ ஆதி மேன்மை, தூதர்கள் முன் எப்படியெல்லாம் இருந்தாங்க எழுந்து போறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி மகாநாளின் நியாய தீர்ப்பு குறித்து விளக்கமாக சொல்லவும். ஸோ அது ஃபாலன் ஏஞ்சல்ஸுடைய ஜட்ஜ்மெண்ட், விழுந்து போன தூதர்களுடைய நியாய தீர்ப்பு, அது தீர்க்கமாக ஒரு 2 மணி நேரம் சப்ஜெக்டில் தான் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு சின்ன கலந்துரையாடல், இதில் முழுக்க சொல்ல முடியாது. ஆனால் விருப்பப்பட்டால் உட்காந்து கிளாஸ் எடுக்கலாம். ஸோ 3வது கேள்வி மேலே பதில் சொல்லலாம் சகோதரர்கள். தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விழுந்து போன தூதர்களின் எண்ணிக்கை என்ன?
இது நம்ம சொல்லலாம் சில டைம்ல, ஆனா எவ்வளவுன்னு கரெக்டா சென்சஸ் எடுக்க முடியாது. ஆனா எவ்வளவு சொல்லனா, ஜீசஸ் உடைய காலத்துல நீ எவ்வளவு இருக்கிற அப்படின்னு ஒரு இடத்துல கேட்கும் போது,
லேகியோன்னா 6000
அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அப்போஸ்தலர் போல் சொன்னாங்க, கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. சேனைங்கிறது ஒரு 100 பேர் இருக்கிறது சேனைன்னு சொல்ல முடியுமா, அல்லது வந்து ஒரு 1000 பேர்த்த சொல்ல முடியுமா? பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் அப்படின்னா பெரிய கூட்டம் இருக்குது. அது லட்சமா அல்லது வந்து கோடியா நமக்கு தெரியாது.
நீங்க ஏதாவது
இதுக்கு இன்னொரு விதத்தில் நம்ம பதில் சொல்லணும்னா, இந்த தூதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கார் சகோதரர். இன்னைக்கு நம்ம இங்க ஒரு 500 பேர் பக்கம் இருக்கிறோம், ஆனா இங்க எவ்வளவு ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பா என்ன பண்ண முடியாது,
பார்க்க முடியாது,
கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா யார் இருக்கா?
இருப்பாங்க,
கண்டிப்பா இருக்காங்க. சோ இது வந்து ஒரு எண்ணிக்கை குறிப்பிட்டு சொல்ல முடியாது.
கரெக்ட். முத்துக்குமார் பிரதர் ஏதாவது சேர்க்க விரும்பினா?
பிரதர் சொன்ன மாதிரி லேகியோன் அது ஒரு சம்பவம் இருக்கு. அதே போல கர்த்தர் இயேசு சொல்றாரு அவருடைய அந்த சிறைப்பிடிப்பு, அவர்
லேகியோன் வந்து எண்ணிக்கைக்கான பதில் இல்லை. நிலைமையில நிறைய தூதர்கள் இருந்திருக்காங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியுமா? ஒழிய வேற வேத வசனங்கள்ல ஒரு குறிப்பிடும்படியான ஒரு எண்ணிக்கை நமக்கு அங்க தரப்படல. சகோதரர்கள் இந்த பதில் சொல்லாமா? இந்த வேத வசனங்கள் அவ்வளவு தெளிவா நமக்கு இல்ல, அது மாத்திரம் இந்த கேள்விக்கு நம்ம சொல்லிடுறோம். இன்னொரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, அது சகோதரர் ரொம்ப விவரமா கேட்டிருக்கிறார். கொஞ்சம் பவர் பாயிண்ட் நீங்க போடணும். இந்த கேள்வியோடு நம்ம முடிக்கிறோம். கேள்வி என்னன்னா, 1 பேதுரு 3:18-19 இது விழுந்து போன தூதர்கள் சம்பந்தப்பட்ட கேள்விதானே ஒழிய நாம் டிஸ்கஸ் பண்ற பாயிண்ட்ல இல்ல. ஆனாலும் இந்த காரியத்தை நம்ம தியானிப்பது நமக்கு நல்லது. சகோதரர் எப்படி கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா, வசனம் வாசிங்க சிஸ்டர், 1 பேதுரு 3:18-19.
ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்.
இந்த வசனம், அந்த ஆவியில, அந்த ஆவியில அவர் போய் காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சோ காவலில் இருந்த ஆவிகள் விழுந்து போன தூதர்கள். அந்த விழுந்து போன தூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து போய் பிரசங்கம் செய்தார் என்று இருக்கு. இந்த வசனத்தில் குறிப்பிட்ட காரியம் குறித்து அநேக சகோதரர்களின் கருத்து கேட்டிருக்கிறேன், அவை திருப்திகரமாக இல்லை. என்னவென்றால், கர்த்தரின் வாழ்க்கையே விழுந்து போன தூதர்களுக்கு பாடமாக இருந்தது, இதுவே பிரசங்கம் என்று சிலர் கூறுகின்றனர். அதாவது சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, கர்த்தர் இயேசு போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் என்று வசனம் இருக்குது. ஆனா அதுக்கான விளக்கம் சொல்லும் பொழுது, அப்படியெல்லாம் அவர் நேரடியில போய் விழுந்து போனவர்களுக்கு பிரசங்கம் பண்ணல, மாறாக அவருடைய வாழ்க்கையே என்னவா இருந்துச்சு, ஒரு படிப்பினையாக இருந்துச்சு என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவதுல அவர் சொல்றாரு, சகோதரர் இன்னும் சிலர் இல்லை, அவர் 3 நாள் காவலில் உள்ள தூதர்களை சந்தித்தார் என்று சொல்லுகின்றனர். இது இந்த கருத்துக்களில் இதில் எந்த கருத்து உண்மை என்று சகோதரர் கேட்டிருக்கிறார். அதாவது உண்மையிலே கர்த்தர் இயேசு காவலில் இருந்து, அதாவது விழுந்து போன தூதர்கள்கிட்ட போய் பிரசங்கம் செய்தாரா, இல்ல அவருடைய வாழ்க்கையே அந்த விழுந்து போன தூதர்களுக்கு ஒரு பாடமாக இருந்துச்சு, மாறாக அவர் போயெல்லாம் அங்க பிரசங்கம் செய்யல என்பது உண்மையா? இது சகோதரர்கள் கொஞ்சம் விளக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியமா கேட்டுக்கிறார் சகோதரர். இன்னும் கூட ரொம்ப அருமையா சொல்றாரு சிடி, அதாவது கேள்வி கேட்ட சகோதரர், சிடி ரசல் அவர்களின் வார்த்தையில் இதற்கான பதிலை விளக்கி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதனால்தான் நம்ம வந்துட்டு லேப்டாப் எடுத்துட்டோம். ரொம்ப சிம்பிள் காமிக்கலாம், ஆனா சகோதரர்கள் இதுக்கு விளக்கம் சொன்னா ரொம்ப பிரயோஜனமா.
இந்த ஒரு கேள்வியில இல்ல ஒரு வசனத்துல இன்னொரு
சகோதரர்கிட்ட நான் இப்பயே வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்க சொல்ற பதில அது எப்படின்னு காரணத்தை விளக்குனீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்.
இந்த ஒரு பகுதியில வந்துட்டு அவர் ஆவியிலே அவர் போய், அந்த போய் அப்படின்ற ஒரு வார்த்தை மாத்திரம் தான் நமக்கு அந்த ஒரு வசனம் படிச்சு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா இதனுடைய உண்மையான மொழிபெயர்ப்பு நம்ம பார்க்கிறப்ப அந்த போய் அப்படின்றது வர்றதில்லை. அந்த போய் அப்படின்றது ஒரு ஸ்பீரஸ் மெசேஜ், ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு வசனம், வார்த்தை. அந்த போய் அப்படின்றது மாத்திரம் ஒரு சேர்க்கப்பட்ட வார்த்தையாக இருக்குது. சோ இப்ப நீங்க அந்த வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ சகோதரர் கூட கோட் பண்ணியிருக்காரு, அதாவது கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையே அவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது அப்படின்னு அவரு கோட் கேட்டிருக்கார். பட் அது சரியான விதத்தில் தான் நம்முடைய மூத்த சகோதரர் கூட என்ன பண்றாருன்னா கோட் பண்ணிருக்கார். சோ இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல் வேணா நம்ம மாடரேட் கொஞ்சம் பிரதர்
நீங்க சொல்லுங்க. அதாவது
இயேசு நேர்ல,
இயேசு நேர்ல போய் பிரசங்கம் பண்றதுன்னா அவர் மறிச்சு அந்த 3 நாள்ல தான் பிரசங்கம் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. அதுக்கு முன்னாடி கூட போய் அவங்களுக்கு போய் டீச் பண்ணிருக்கலாம். மனுஷங்களுக்கு 3 வருஷம் பிரசங்கம் பண்ணவரு அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணிருக்க மாட்டாரா? அவங்களுக்கு அப்போ போய் உட்காரவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு வகுப்படுத்திருப்பாரா? அந்த மாதிரி நம்ம எடுக்கிறது வந்து அது ஒரு நேரடி அர்த்தம் எடுக்கவே முடியாது கண்டிப்பா. அப்போ பூமியில ஒரு மனுஷனாக வந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியும். ரெண்டு வகையில ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணலாம். ஒண்ணு வந்து வாயில பிரசங்கம் பண்ணலாம்,
வார்த்தை
வார்த்தையில வார்த்தையின் மூலமாக பிரசங்கம் பண்ணலாம். இன்னொன்னு வந்து செயலின் மூலமாக பிரசங்கம் பண்ணலாம். அதுல இயேசு மனிதர்களுக்கு வார்த்தையின் மூலம் பிரசங்கம் பண்ணாரு, அதே டைம்ல வாழ்க்கையின் மூலம் கூட பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. அதே விதமாக தூதர்களுக்கு பார்க்கும் போது, ஏன்னா தூதர்கள் மனிதர்களை விட அது அறிவு அதிகமாக்குறதுனால, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவருடைய தேவனுக்கு அவருடைய கீழ்ப்படிதல், மற்றும் அவருடைய சித்தம் செய்யறது, மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதல், எல்லாவற்றையும் அவங்க பார்த்தாங்க. ஏன்னா நம்ம ஏன் தேவன் தீமை உலகத்தில் அனுமதித்தார் சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் ஒரு கற்றுக்கொள்ளுகிற இடம். அந்த வகையில மனிதர்கள் அனுபவங்களின் மூலமாக கற்றுக்கொள்ளணும் தீமை நன்மை பத்தி. ஆனா தூதர்கள் வந்து அவங்க போய் அப்சர்வேஷன் பார்க்கறதின் மூலமாக கற்றுக்கொள்வாங்க.
இந்த பதில் தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா தூதர்கள் அவர்கள் பார்த்தே கத்துக்குவாங்க, அந்த கெபாசிட்டியில அவங்க இருக்கிறாங்கன்னு பேசிக்கலே நாம சொல்றோம். அந்த பாயிண்ட்
அவங்களுக்கு அனுபவங்களை போய் கத்துக்கணும்ங்கிறதுல அறிவு தாஸ்தி இருக்குது. அதனால வந்து அவங்க பார்த்தே அவங்க கற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில இயேசுனுடைய வாழ்க்கை, இயேசுனுடைய வாழ்க்கை மட்டும் அவங்களுக்கு பிரசங்கம் இல்ல, இந்த தீமை உலகத்துல பாவி ஜனங்களாகிய சபையினுடைய கீழ்ப்படிதல் கூட அவங்களுக்கு பெரிய ஒரு பாடமாக இருக்கும். அந்த வகையில் தான் நிறைய விழுந்து போன தூதர்கள் மன திரும்புறதற்கு வாய்ப்பு இருக்குது என்று நம்ம பாக்குறோம். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாங்க, நீங்கள் தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்பர்கள் என்று அறியீர்களா அப்படின்னாரு. அப்படின்னா நியாய தீர்ப்பு என்றால் வாய்ப்பு என்ற அர்த்தம். அது மட்டுமில்ல, நிறைய பேர் மன திரும்புறாங்க அர்த்தம். அப்ப இயேசுவை பார்த்து கூட அவங்க மன திரும்பி இருக்கிறாங்க, சபை பார்த்து கூட அவங்க மன திரும்ப. அதனால நேரடியாவே போய் உட்கார வச்சு ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து அவங்க எல்லாம் வரிசையில் உட்கார வச்சு அவங்க பிரசங்கம் பண்ணார் சொல்ல முடியாது. மூன்று நாட்கள் அவர் கல்லறையில் இருந்தாருன்னு தான் நம்ம பாக்குறோமே தவிர, அந்த மூன்று நாள் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருன்ற மாதிரி மற்ற வசன பகுதிகள் இதோடு கூட ஒத்து வர்றதில்லை.
கரெக்ட், தேங்க்யூ. நீங்க ஏதாவது சேர்க்கணும்னா சொல்லலாம்.
ஜோஷுவா சொன்னதுதான், ஒரு வசனம் வேணா கோட் பண்ணலாம், அட்ரஸ் தெரியல. அதாவது பவுல் பேசுறபடி மனுஷருக்கும் தூதருக்கும் நாங்கள் வேடிக்கையானோம்.
கரெக்ட்.
அப்ப நிச்சயம் தூதர்களுடைய பார்வை நம்ம எல்லாருமேலே இருக்கு. விசேஷமா கர்த்தர் இயேசுவினுடைய முழு வாழ்க்கை, அதை அவங்க நிச்சயம் கவனிச்சிருக்கணும். அவருடைய அந்த மரணம், அந்த உயிர்த்தெழுதல், அது கம்ப்ளீட் ஆகும் போது அது ஒரு பெரிய லெசனா அவங்களுக்கு மாறிடும்.
தேங்க்யூ பிரதர். சகோதரர்கள் அப்ப சொன்ன பதில், கண்டிப்பா கர்த்தர் இயேசு போய் பிரசங்கம் செய்யல. காரணம், போய் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஏன்னா பேசப்பட்டிருக்கிறது விழுந்து போன தூதர்கள். தூதர்கள் மனுஷங்களை காட்டிலும் பெரியவர்கள் ஞானத்துல. சோ நம்ம பேசிக் கிளாஸ்ல பார்த்தது போல பை அப்சர்வேஷன் அவங்க புரிஞ்சுக்கிற ஜனங்கள். மனுஷங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாவே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாழ்க்கை தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து மரண பொறிந்த உண்மையா இருந்ததே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெசன். ஜஸ்ட் பார்த்தாங்க, பை அப்சர்வேஷன் அவர்கள் கற்றுக்கொண்டாங்க. மாறாக போய் அவர்கள் பேசணுங்கிற அவசியம் அங்க இல்ல, அப்படி போகவும் இல்லை. ஏன்னா பிரதர் அழகா சொன்னார், மூன்று நாட்கள் கர்த்தர் இயேசு இந்த மரண நிலையில அங்க இருந்துட்டாரே ஒளியா, அந்த நேரத்தில் வேற எங்கேயும் போறக்கெல்லாம் அங்க வாய்ப்பில்ல. இப்ப சகோதரர் ரசல் இது குறிச்சு ரொம்ப தெளிவா சொல்றாரு கமெண்ட்ஸ்ல, இது நீங்க பார்க்கலாம். பிரதர்ஸ் கொஞ்சம் நானே பண்ணிக்கணும். ஓகே, வசனம் 1 பேதுரு 3:8, இது ஈஸ்வார்ட் சகோதர சகோதரர்கள் பயன்படுத்துவீங்க. அதுல வசனத்தை கிளிக் பண்ணா பிரதர் ரசல் அவர்களுடைய கமெண்ட்ரி வரும், அதை நீங்க பார்த்துக்கலாம். இபிசி 3:18 இல்லைங்களா? பதினெட்டா? 19, நமக்கு 19. சோ இல்ல இல்ல, நான் தான் பண்ண முடியும் இங்க. ஆமா, மேக்னிஃபை பண்றது. சோ நீங்க இதை கவனிக்கலாம் சகோதர சகோதரிகள். வசனம் 1 பேதுரு 3:19, பை விச் ஆல்சோ ஹி வென்ட் அண்ட் ப்ரீச்ட் அன் டு த ஸ்பிரிட்ஸ் இன் த பிரிசன். அவர்கள் கேட்ட அந்த வசனம், அவர் போய் காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். அந்த வசனத்துக்கு பிரதர் ரசல் என்ன கொடுத்திருக்கிறார் கமெண்ட்ரி பாத்தீங்கன்னா பாருங்க, வென்ட் அண்ட் ப்ரீச்ட். நீங்க அந்த கர்சர் மாத்திரம் பாருங்க, வென்ட் அண்ட் ப்ரீச்ட், போய் பிரசங்கம் பண்ணினார். சிம்பிளா பிரதர் ஆரம்பிக்கிறார், பை எக்ஸாம்பிள். ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தன் வேர்ட்ஸ், ரீப்ரிண்ட்ஸ் 1:6-9. அவர் போய் பிரசங்கிச்சார்னா எந்த அர்த்தத்துலனா, ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலம் அதை செஞ்சார். ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தன் வேர்ட்ஸ் அப்படின்னா கிரியைகள் செய்கைகள் வார்த்தைகளை காட்டிலும் வல்லமை உள்ளது. பை ஹிஸ் சஃபரிங்ஸ் டெத் அண்ட் ரிசரக்ஷன், தேவன் சித்தம் செய்வதில் அவர் பட்ட பாடுகள், அவர் உள்ள அவர் பெற்ற அந்த மரணம், அப்புறம் உயிர் தழுதல், அதுல எல்லாம் விழுந்து போன தூதர்கள் பயங்கரமான பாடம் கத்துட்டாங்க. என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்மளுடைய கேப்டன், நம்ம வந்து தேவனுக்கு கீழ்படியாம இருக்கிறோம், நம்ம கேப்டன் போய் தேவனுக்கு எந்த மாதிரி கீழ்படிஞ்சிருக்கிறார் அது பார்த்து நிறைய தூதர்கள் திருந்திருக்கிறாங்க. ஆனா சில தூதர்கள் தான் இன்னும் திருந்தாம அப்படியே இருக்கிறாங்க. சோ அந்த பிரசங்கம் இது போதும். நீங்க இந்த பாயிண்ட்டுக்கு பிரதர் ரசல் இந்த ஒரே இடத்துல அங்க சொல்லிடுறாரு, பின்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா அது முழுக்க அதே தான் சொல்லுவார். எப்படின்னா அந்த கிரியைகள் மூலம் தானே ஒழிய அவர் போய் பிரசங்கம் எல்லாம் அங்க செய்யல. இது சகோதரர்கள் ரசல் அவர்களுடைய வார்த்தையை நீங்க கேட்டதுனால இது நான் காண்பிக்கிறேன், உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும் என்று நம்புறேன். சோ இத்துடன் நம்முடைய டிஸ்கஷன் நமக்கு முடியுது. ஒத்துழைத்த சகோதரர்களுக்கு நன்றி. ஆனா கருத்து கடைசியாக சகோதர சகோதரிகளே, இந்த கலந்து ஆய்வு செய்ததின் பலனாக நாம் என்ன புரிஞ்சு கொள்ளணும்? விழுந்து போன தூதர்கள் பற்றி. ஆமா, நிச்சயமா விழுந்து போன தூதர்கள் 1874 பின்பு கொஞ்சம் சுதந்திரமாகத்தான் அவர்கள் செயல்படுவதற்கு தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அந்த சுதந்திரம் என்பது அவர்கள் பழைய வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, மாறாக தங்களுடைய நிலைமையை நிரூபிச்சு காண்பிக்கிறதுக்காக. அப்படின்னா அவர்களை சோதிக்கும் வகையில அந்த ஒரு அனுமதி இருக்குமே ஒழிய வேறு மாதிரி இருக்கார். ஆனா அந்த அனுமதியவே நிறைய தூதர்கள் தீமைக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தும் பொழுது மனிதர்கள், பூமியில் இருக்கிற சபை, இவர்களுடைய மனதுக்குள்ளாக தீமைகளை விதைச்சு தீமைகளின் படி வழி நடத்தி பூமியில மகா உபத்திரவத்தையும் சரி, ரொம்ப முக்கியமா தேவனுடைய சபையில தீமையின் பேச்சுகள், கற்பனைகள், பிரிவினைகள், விரோதங்கள் எல்லாமே கொண்டு வரும் அளவுக்கு அவர்களுக்கு அங்க அந்த ஒரு அனுமதி இருக்கு. இதுதான் அவர்களுடைய இப்போதைய தலையாய வேலை. இது இந்த காலத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் அது புரிஞ்சிருக்கணும். ஏன்னா சகோதரர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, விழுந்து போன தூதர்களுடைய தாக்குதல்கள்ல இருந்து பாத அங்கங்கள் தங்களை காத்துக்கொள்ளணும். என்ன பண்ணணும்? பிரதர் அங்க முத்துக்குமார் சொல்லும் பொழுது சொன்னாரு, டிவைன் பிளான் நல்லா தெரிஞ்சிருக்கணும். 74 அப்புறம் என்ன என்ன எப்படி இருக்கு, நாம் எப்படி இருக்கிறோம், விழுந்து போன தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவர்கள் மூலம் நமக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும். சோ தெய்வீக திட்டம் தெளிவா தெரிஞ்சிருந்தால் மாத்திரமே இதை நாம இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும், காத்துக்கொள்ள முடியும். தூதர்கள் எப்பயும் போலதான் இருக்கிறாங்க. அதனால என்ன அப்படி நினைச்சிருந்தோம்னா சகோதர சகோதரிகளே, அவர்கள் மூலம் வரக்கூடிய அந்த வஞ்சனைகளுக்கு கூட நம்ம நம்மை காத்துக்கொள்ள முடியாது. சோ தெய்வீக திட்டம் பற்றின அறிவு ஞானம் ரொம்ப முக்கியம். அதாவது சத்தியம், ட்ரூத் தான் ஒரே சொல்யூஷன், ஒரே தீர்வு. சத்தியம் தெளிவா இருக்கும். எந்த இடத்துல பிரச்சனைகள், குழப்பங்கள், சோதனைகள்னா எங்க சத்தியத்துல தெளிவு இல்லையோ அங்கதான் வரும். சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் தான் உங்களை எல்லா விதமான கட்டுக்கள்ல இருந்து உங்களை அங்க விடுதலையாக்கும் என்று சொல்லும் பொழுது அது கொஞ்சம் அப்படி கட்டவிழ்க்கப்பட்டது போல இருக்கிற இந்த தூதர்கள் மூலம் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு கூட சத்தியம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நம்முடைய விசுவாசம் தேவன் மேல, கர்த்தர் இயேசு மேல, அவங்களுடைய கண்காணிப்பு வழி நடத்துதல், வாக்கு தத்தங்கள் மேல இருக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதுவே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த சர்வாயுத வர்க்கம் தரிச்சு கொள்ளணும். இந்த தூதர்களுடைய இன்டியூஸ்மெண்ட், இவர்கள் தூண்டுதலின் மூலம் சபைக்குள்ள வரக்கூடிய எல்லா மாம்சமான கிரியைகளையும் நம்ம ஜெயம் கொள்வதற்கு அதுவே உதவும். கடைசியாக எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபித்து நம்ம இந்த விஷயங்கள்ல காத்துக்கொள்ளணும். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவருக்கும் தேவன் தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை தருவாராக. ஆமீன். தேங்க்யூ பிரதர்ஸ்.